हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे Krishna Krishna Hare Hare
Mahamanuja Daya Patram Jnan Vairagya Bhushanam श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म यामोहतस्ततितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ना भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்
Thank you.
பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள், மத்துரு வெண்ணைக் களவினில் உரலிடை ஆப்புண்டு. எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கிய தெளிவே. பகவான் சதா சர்வதா நம்மள எல்லாரையும் ரொம்ப பார்த்து பார்த்து வழி நடத்தின்றிருக்கான். இந்த ஜீவர்கள் மேல பகவானுக்கு அப்படி ஒரு ஆசை. எத்தனை ஆசை அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைய பத்தி எத்தனை ஆசைகள் நம்ம வச்சிருக்கோம், அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் சௌகரியம் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், அந்த குழந்தை எவ்வளவு சமத்தா இருக்கணும்னு நம்ம பிரயத்தனப்படுறோம். அந்த வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், வீட்டில் சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வீடு பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு குழந்தையுடைய கம்ஃபர்ட் ஜோனை வச்சுட்டு தான் அப்பா அம்மா எல்லாம் யோசிப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா எனக்கு இது பிடிக்கும், நான் எப்படி வாழணும், நான் இந்த லட்சியம் நிறைய வச்சுட்டு இருப்போம். குழந்தை ஒன்று பிறந்தாச்சு அப்படின்னா அப்படியே நம்முடைய லட்சியங்கள் எல்லாமே மாறும். அந்த குழந்தைக்கு எது சுகம், எது சௌகரியம், அதனுடைய தூக்கம் எப்படி, அதனுடைய பசி எப்படி, அதனுடைய தாகம் எப்படி, அத சந்தோஷம், அதை அழுத நமக்கு பொறுக்காது. வீட்டுல பார்த்தோம்னா பெரியவா யாராவது கோபமா இருந்தா பெருசா கண்டுக்க மாட்டோம், வீட்டுக்கு வந்தான விஷயத்த ஆனா சரியாவா, இல்லாட்டி எவ்வளவுதான் இதேதான் வேலைன்னு விட்டுடுவோம். ஆனா ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல அத்தனை அப்பதான் ஒத்துமையா இருப்பா. ஆனா எப்படியாவது ஒரு அழுகிய நிறுத்தி அதை சிரிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அது பெரிய சந்தோஷம். அப்ப அந்த குழந்தையுடைய சந்தோஷத்துல நமக்கு எத்தனை ஆசை இருக்கோ அது போல கோடி மடங்கு ஆசை பகவானுக்கு நம்ம மேல. அந்த குழந்தைய சிரிக்க வைக்கிற நம்ம என்னெல்லாம் கோமாளித்தனம் பண்றோம், முக்காவாசி நம்ம பண்றதெல்லாம் கோமாளித்தனம் தான். நம்ம நினைச்சிருக்கோம் குழந்தை நம்மள பார்த்து சந்தோஷமா சிரிக்கும், நம்ம கோமாளித்தனத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காது நம்மள சிரிக்க வைக்கிறதுக்கு. ஆனா அந்த குழந்தையுடைய சந்தோஷத்துக்காக எத்தனை விஷயங்கள் நாம பண்றோம், அதுபோல பல கோடி மடங்கு பல கோடி வருஷமா பகவான் நமக்கு பண்ணிட்டு இருக்கான். இது மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ நம்முடைய பிரயத்தனத்தினாலே மட்டும் வாழ்க்கை நடக்கிறது இல்லை, நம்முடைய பிரயத்தனம் இருக்கு நிச்சயமா. பகவானே கீதையில சொல்றான், கர்மன் ஏவ அதிகாரஸ்தே, கர்மா பண்றதுக்கு உனக்கு பூரண அதிகாரம் உண்டு. எப்பயுமே சும்மா இருக்கவே கூடாது, பிஸியா இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. லேசி மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்லுவோம், நம்ம இவ்வளவு பிஸியா இருக்கும் போது டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பா தான் இருக்கும், லேசியா இருந்தோம்னா கேட்கவே வேண்டாம். பகவான் அவ்வளவு அழகா கீதையில சொல்றான், எல்லா கர்மாவும் நானே பண்ணிட்டு இருக்கேன்டா, எனக்கு ஒரு கர்மாவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இருந்தாலும் லோகத்துக்காக நான் கர்மா பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்றான். அப்ப பகவான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டுமே நம்மள எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். முக்காவாசி நம்ம பார்த்தோம்னா பகவான் கொடுத்திருக்க வாழ்க்கைய மெஸ்அப் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம யாராவது ஒழுங்காலாம் கரெக்டா இல்ல, சாதாரணமா சொல்லுவோம் மேன் ப்ரொபோசர்ஸ் காட் டிஸ்போசர்ஸ், காட் ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்ணி வச்சிருக்காரு, நம்ம எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம தான் டிஸ்போஸ் பண்ணி வேற ஏதோ ஒண்ணுத்த ஒசத்தின்னு ஓடிட்டு இருக்கோம். பகவான் நமக்கு வேண்டி எல்லாமே அழகா பண்ணிட்டு இருப்பான். அதே சந்தர்ப்பங்கள்ல பாக்கலாம், எனக்கு பத்து கை இருந்தா தேவல அப்படின்னு சொல்லுவோம், நினைச்சு பாருங்க பத்து கை இருந்தா ரொம்ப அசிங்கமா இருப்போம், எட்டு கால் பூச்சி கூட அழகா இருக்கும், நம்ம அதை விட அசிங்கமா இருப்போம். பகவானுக்கு தெரிஞ்சுதான் அழகா ரெண்டு கை ரெண்டு கண்ணு எல்லாம் கிளீனா டிசைன் பண்ணி வச்சிருக்கான். அத்தனை அழகா பகவானுக்கு மேல இனிமேல் ஒரு நல்ல டிசைன் இன்ஜினியர் தேடினாலும் கிடைக்காது, அத்தனை அழகா. எந்த ஒரு விஷயம்னா எடுத்துக்கோங்க, எத்தனை பார்த்து 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 பகவான் பண்ணிருக்கான், மரமா இருக்கட்டும் செடியா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும், அந்தந்த ஊருக்கு தகுந்தா போல அந்த காய்கறிகளா இருக்கட்டும் நில அமைப்பா இருக்கட்டும் எல்லாம் பாருங்க, அவ்வளவு அழகா பகவான் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பார்த்து பார்த்து ரசிக்கிறான். உலகத்தை பெரிய ரசிகன் யாருன்னா பகவான் தான், அவ்வளவு ரசிக்கிறான் ஒவ்வொரு விஷயத்தையும். நீங்க இயற்கையா பாருங்க, வெறுக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அத்தனையுமே ரசிக்கும்படியாத்தான் இருக்கு. அப்ப பகவான் அவ்வளவு தூரம் ரசிக்கிறான், நம்மையும் ரசிக்கிறான். அப்ப பகவான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நாம அவன் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துண்டு வாழ பழகின்றுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நாளும் குறவே கிடையாது. சரி, இந்த பகவான் என்னதான் பண்ணிட்டு இருக்கான், நமக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கேன், சமயத்துல ஒரு பெரிய கேள்வி வந்துடும், இந்த கெட்டவெல்லாம் நன்னா இருக்கான், நாசிகன்லாம் சௌக்கியமா இருக்கான், நான் டெய்லி கோவிலுக்கு போறேன், சகசிரநாமம் சொல்றேன், பூஜை பண்றேன், எல்லாம் நானும் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லையேன்ற ஒரு வருத்தம், ஒரு ஆதங்கம் நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா ஒண்ணு நம்ம யோசிக்கிறதே இல்லை, இத்தனையும் தாண்டி நம்ம நன்னா இருக்கோமே, பெருசா ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா கூட கீழே இறங்காம இருக்கோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா உலகத்துல பார்த்தோம்னா ஒரே ஸ்டேட்ல யாருமே இருக்க முடியாது, நம்மளை விட கீழே இருக்க பல கோடி பேர் இருக்கா, ஆனா அதையும் தாண்டி பகவான் நம்முடைய ஸ்டேட்டஸ கீழே இறக்காம மெயின்டைன் இருக்கானே, அந்த சந்தோஷம் நமக்கு புரியறது இல்லை. பகவான் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த கேள்விக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு, பகவான் என்னதான் பண்ணிட்டு இருக்கான், கெட்டவா கிட்ட பகவான் எப்படி நடந்துட்டு இருக்கான், பக்தி பண்றவா கிட்ட பகவான் எப்படி இருக்கான், குழந்தைகள் கிட்ட பகவான் எப்படி இருக்கான், இப்படி எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் கிருஷ்ண அவதார், பகவான் ஆஸ் இட் இஸ் அப்படின்னா ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம். ராம அவதாரம் பார்த்தோம்னா மனுஷர்கள் எப்படி வாழணும் அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காக வந்த அவதாரம், ராம அவதாரம் நம்ம ஃபாலோ பண்றதுக்காக, கிருஷ்ண அவதாரம் நம்ம கேள்விக்கான பதில். கிருஷ்ண அவதாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண வம்பு, அது கிரிமினல் அஃபன்ஸ். கிருஷ்ண அவதாரத்தை ஃபாலோ பண்ண கிரிமினல் அஃபன்ஸ், அப்படிதான் கொண்டு போய் விடும். 16108 பேர் பகவான் கல்யாணம் பண்ணிட்டா நானும் கிளம்புறேன் அப்படின்னா ஒன்னுத்தையும் படாத பாடு போட்டு இருக்கும். இந்த 16108 கிருஷ்ண தவிர யாராலையும் முடியாது. அதனால கிருஷ்ணவதாரம் அப்படின்னா கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரும். நம்மாழ்வார் சொல்ற கேக்கணம் அப்படின்னா கிருஷ்ணலீலா. இந்த கதை கேட்டுட்டு வெளில போறவாழ தனியா சிரிச்சுட்டே போறா அப்படின்னா கேரண்டியா சொல்லலாம் கிருஷ்ணலீலா கேட்டுட்டு போயிருக்காங்க. அப்படியே முகத்தை சோகமா ரொம்ப ஒழுங்கா ரொம்ப டீசென்டா ஜப்பான்ல இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னா ராமாயணம் கேட்டிருக்கா. ராமாயணத்துல அப்படி ஒரு தாக்கம் வந்துடும், நம்ம ஒழுங்கா இருக்கணும், தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி ராமாயணம். மனசு விட்டு சிரிக்கணும், நினைச்சு நினைச்சு பைத்தியம் மாதிரி சிரிக்கணும், சம்பந்தமே இல்லாம இருக்கோம் அப்படின்னா சத்தியமா கிருஷ்ண லீலா தான். ஏன்னா பகவான் அத்தனை லீலைகள் பண்ணுவான், எல்லாமே திடீர்னு உலகத்துல எதையுமே நம்ம பார்க்கலாம் மாறிண்டே இருக்கும் திடீர்னு, எல்லாம் எங்கெங்க நடக்கிறதுனா ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் முழுக்க பகவான் கிட்டதான் இருக்கு. அப்படி பகவான் தான் என்னெல்லாம் பண்றோம் எப்படிதான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். சதர்ம மனுஷ தர்மம் அப்படின்னு தர்மத்துல பார்த்தோம்னா ஆபத் தர்மம், விசேஷ தர்மம், சாமானிய தர்மம், நிறைய தர்மம் உண்டு. பீஷ்மர் இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்கிறார் கடைசி சமயத்துல, எல்லா விதமான தர்மங்களை பேசுறார். அதுல ஆபத் தர்மம், விசேஷ தர்மம், சாமானிய தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், அப்பா அம்மா தர்மம், பிரஜா தர்மம், ராஜ தர்மம், புத்திர தர்மம், புத்திரி தர்மம், ஃப்ரெண்ட்ஸ் தர்மம், நிறைய இருக்கு தர்மத்துல, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும்ன்றது அவ்வளவு தர்மம் இருக்கு. அத்தனை தர்மத்தையும் ரொம்ப அழகா பீஷ்ம பிதாமகர் பேசுறார். இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு தர்மம் இருக்கு, பகவத் தர்மம்னு உண்டு. பகவான் எப்படி ரியாக்ட் பண்றான், பகவான் எப்படி நடந்துப்பான் அப்படின்னா அதுதான் கிருஷ்ணன். கிருஷ்ணலீலா முழுக்க கேட்டோம்னா நிச்சயமா ஒரு மனுஷனுடையதா ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு காரியம் அதுல இருக்கவே இருக்க, முழுக்க 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 பகவானுடையதான ஆட்டிடியூட், பகவான் ஆஸ் இட் இஸ், அதுதான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ண அவதாரம் அத்தனை பேரும் மயங்கர ஒரு அவதாரம். கிருஷ்ணா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஆனந்தத்தின் விளை நிலம் அப்படின்னு பேர். ஆனந்தம் விளைகிற நிலம் தான் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணான்ற சப்தமே மனசுக்குள்ள ஒரு குதூகலத்தை கொடுத்துடும், ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பலம் கிருஷ்ணனுக்கு பூரணமா இருக்கு. ராமன் அப்படின்னா மனசை ரமிக்க செய்கிறவன் அப்படின்றோம், அதனாலதான் ஆண்டாள் மனத்துக்கினி ஆணை பாடவும் அப்படின்றான். கிருஷ்ணன் அப்படின்னா குறும்பு சேட்டை, சொல்றத பண்ண மாட்டான், பண்றத சொல்ல மாட்டான், அதான் கிருஷ்ண அவதாரம். ராமவதாரம் அப்படின்னா சொல்றதைத்தான் செய்வான், செய்யறதான் சொல்லுவான். கிருஷ்ண அவதாரம் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் நினைக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா அது அடுத்தவாளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும், அது கிருஷ்ணவதாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. எப்படி கண்ணன் அப்படின்னா பக்தாளுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவான், பத்துடை அடியவர்க்கு எளியவன். நம்மளோட ரொம்ப அழகா ஒரு மூணு வார்த்தையில முடிச்சு விடுற கிருஷ்ணவதாரத்தினுடைய பலத்தை. யாருக்கு அவனிடத்துல பூரணமான பக்தி இருக்கோ அவர்களுக்கு ரொம்ப சுலபம். எளியவன் அப்படின்னா டவுன் டியர்த் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லெவல்ல இறங்கி தன்னுடைய பெருமையெல்லாம் கூட குறைச்சண்டு பக்தர்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போய் அவர்களுக்கு அருள் செய்கிறவன் தான் கிருஷ்ணன். அதனாலதான் பற்றுடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அவனிடத்துல பக்தி வேணும். பக்தினா நிறைய ஸ்லோகம் சொல்றதா, உபவாசம் இருக்கிறதா, இல்லாட்டி நிறைய பாராயணம் பண்றதா, இல்லாட்டி மெடிடேட் பண்றதா, இல்லாட்டி ஒத்த கால நிக்கிறதா, நிறைய கோவிலுக்கு போகிறதா, நிறைய அர்ச்சனை பண்றதா. நாரதர் ரொம்ப அழகா சொல்றார், சாது அஸ்மின்னு பரம பிரேம ரூபா, பகவான் இடத்துல வைக்கிற அன்புக்கு தான் பக்தின்னு பேர். அவ்வளவுதான், பகவான் மேல ஒரு அன்பு, இப்ப மனைவி மேல ஒரு அன்பு, குழந்தைகள் மேல ஒரு அன்பு, ஜப்பான் நாய் மேல ஒரு அன்பு வச்சிருக்கா பாருங்க, எல்லாரும் அப்படியே நாயே கத்தின்னு இருக்கா. சரணாகதி மட்டும்தான் பண்ணல தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும். அப்ப அது போல தெய்வத்தினிடத்துல வைக்கக்கூடிய ஒரு அன்பு, அதுக்கு பேர் பக்தி, பியூர் லவ், காட் லவிங், இதுக்கு பேர் தான் பக்தி. அங்க பயப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ தண்டிச்சிடுவாரோ அப்படின்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பூரணமா அந்த ஆனந்த அனுபவம், அதுதான் பக்தி. கிருஷ்ணன் எவ்வளவு தூரம் பக்தர்களுக்கு வசப்படுவான் அப்படின்னா, பீஷ்ம பிதாமகர், விசேஷமான ஒருத்தர் பீஷ்ம பிதாமகர். மகாபாரத யுத்தம், இந்த மகாபாரத யுத்தத்துல பகவான் கிருஷ்ணன் சத்தியம் பண்ணிருக்கான், இந்த யுத்தத்துல நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், வெறுமை சாரத்தியம் தான் பண்ணுவேன். சாரத்தியம்னா டிரைவ் பண்றது, சாரதி அப்படின்னாலே டிரைவர், பார்த்தன் அப்படின்னா பிருத்துவை, பிருத்தைன்னு சொல்லுவார் இவள குந்தியை, பிருத்திவியினுடைய மைந்தன் பார்த்தன். அந்த பார்த்தனுக்கு சாரதி, அதனாலே பகவானுக்கு பார்த்த சாரதி அப்படின்னு பெயர். அப்ப பகவான் சத்தியம் பண்ணிருக்கான், இந்த மகாபாரத யுத்தத்துல நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், சாரத்தியம் ஒண்ணுதான் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணிட்டான். இப்ப உடனே இது கேள்விப்பட்டோன்னு பீஷ்மர் பார்த்தா, இந்த கிருஷ்ணனை ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, உலகத்துல நம்ம யாராவது பகவானை ஜெயிக்க முடியுமான்னு, கிருஷ்ணாவதாரத்தை ஜெயிக்கலாமா, கிருஷ்ணன் பக்தாளுக்காக என்ன வேணா பண்ணுவானா. உடனே பீஷ்மர் சத்தியம் பண்ணார், கிருஷ்ணனை மகாபாரத யுத்தத்துல ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு ஒரு சத்தியம். எல்லாரும் சொல்றா பீஷ்மரை பார்த்து, இந்த வயசான காலத்துல உங்களுக்கே இந்த பொழப்பு, பீஷ்மர் அப்படின்னாலே பீஷண பிரதிஜை பண்ணக்கூடிய பயங்கரமான பிரதிஜை, மற்றவாளெல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சத்தியத்தை பண்ணி அதை ஜெயிச்சு காட்டுறதுல மகா சாமர்த்தியம். நம்ம எல்லாம் கூட நிறைய சத்தியம் பண்ணிருக்கோம், நமக்கு தெரியும். சில பேர்லாம் பார்த்து சொல்லுவோம், சத்தியம் அவளை சக்கர பொங்கல் மாதிரி, அது பாடுகவா அப்பப்ப பண்ணுவா, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பா, அதுக்கப்புறம் சத்தியத்துக்கு விலை இருக்காதுன்னு. ஆனா பீஷ்மர் ஒரு சத்தியம் பண்ணாருன்னா அது அப்படியே நடத்தி காட்டுவார், அப்படி ஒரு வைராக்கியம் உண்டு. அவ பீஷ்மர் சத்தியம் பண்ணிட்டார், மகாபாரத யுத்தத்துல கண்ணனை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னுட்டார். இந்த விஷயம் கண்ணன் காதலையும் விழுந்து விடுத்து, மத்தவாள்னா சொல்றான் வேண்டாம், கண்ணன் சத்தியம் பண்ணிருக்கான் அப்படின்னு. அப்ப பீஷ்மர் சொல்றார், அவன் சத்தியம் தானே, அவன் நன்னா தெரியும். வியாக்யானத்திலேயே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஆச்சாரி புருஷா சொல்லுவா, சக்கரவர்த்தி திருமகனார் பேசின மெய்யும் கிருஷ்ணன் பேசின பொய்யும் நமக்கு தஞ்சம். கிருஷ்ணன் அப்படின்னாலே பொய் நம்பி, ஆண்டாள் முதற்கொண்டு எல்லாரும் கிருஷ்ணனுக்கு கொடுக்க டைட்டில் என்னடான்னா, ஏழா பொய்கள் உரைப்பானை, கிருஷ்ணன் அப்படின்னாலே பொய் நம்பி. மெய் நம்பினா அதுல கிருஷ்ணன் பத்தி பேச்சே கிடையாது, ராமன் மட்டும்தான் வருவான். சரியா, ராமன் கூட ரெண்டாவது படிதான், இன்னி வரைக்கும் சத்தியம் அப்படின்னா நம்ம ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீடான்னு தான் கேட்போம், ராமன் வீட்டு பக்கத்து வீடான்னு கேட்கவே மாட்டோம். ராமனுக்கு ஏண்டா இவ்வளவு தூரம் சத்தியத்துல ஒரு அபிமானம் பிடிமானம்னா, ஹரிச்சந்திரன் வம்சத்துல வந்தவன், அதனாலே ராமனுக்கு சத்தியத்து மேல அப்படி ஒரு ஈடுபாடு. கிருஷ்ணன் பொய் நம்பி, அழகா பீஷ்மர் சொல்றார், கிருஷ்ணன் தானே, அவன் சத்தியம் எல்லாம் பண்ணுவான், அப்புறம் விட்டுடுவான் அப்படின்றார். பெரிய யுத்தம் நடக்கிறது, எல்லாரும் பயந்துட்டு இருக்கா, கிருஷ்ணன் ஆயுதம் எடுத்துட்டான் அப்படின்னா, ஒரு க்ஷணத்துல தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு குருக்ஷேத்திர யுத்தத்துல பங்கெடுத்துக்கிற அத்தனை பேர் தலையும் செய்விடுவான். ஸ்ரீமன் நாராயணன், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற இல்லையா, அந்த நாராயணன் தானே ஸ்வயம் கிருஷ்ணன். அதனால அந்த கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்கப்படாதுன்னு எல்லாரும் பிரார்த்திச்சுட்டு இருக்கா. எல்லாரும் கேட்கிறா, கிருஷ்ணா நீ இப்படி சத்தியம் பண்ணிருக்காய், பீஷ்மர் அப்படி சத்தியம் பண்ணிருக்காரு, யார் ஜெயிப்பார்கள் அப்படின்னு பகவான் சொல்றாரு. நான் தான் ஜெயிப்பேன், நிச்சயமா சந்தேகமா வேண்டாம். அந்த கிழவருக்கு வேற வேலை கிடையாது, எப்ப பதில் இதான் சொல்லிட்டு இருப்பார். இந்த வாட்டி நான் விடமாட்டேன், என்ன ஆனாலும் சரி இந்த வாட்டி பீஷ்மர் முகத்துல கறி பூசிட்டுதான் எனக்கு மறுவேலை அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். சிரிச்சான், ஏண்டா சிரிக்கிறேன், இந்த மாதிரி அரிய விஷயம் நீ சொல்லிருக்காய், நீ சொன்ன மாதிரி ஒண்ணுமே நடந்துட்டா மாதிரி தெரியல. இல்ல இல்ல, இப்ப எனக்கு வயசாயிடுத்து, கிருஷ்ணனுக்கு வந்து அப்ப 100 120 வயசு கிட்ட ஆயிடுச்சு. சரியா மகாபாரத யுத்தத்தின் பொழுது கிருஷ்ணன் தாத்தா பிரத்யுமன் பிறந்து அவனுக்கு புள்ள அனிருத்தனும் பிறந்து கிருஷ்ண தாத்தா. ஆனா எங்கேயுமே முகத்தை சுருக்கமா தலைமுடிதான் நிறைச்சு பாவமாலாம் உட்காந்துட்டே இருக்க மாட்டான் பகவான், ஜம்மனு இருப்பான். அவ்வளவு அழகா சொல்றேன், நான் தான் ஜெயிப்பேன்னு. ஒரு சந்தர்ப்பத்துல நன்னா யுத்தம் நடக்கிறது, ஒரு நாள் பீஷ்மர் அப்படி ஒரு யுத்தம் பண்றா, கண்ணனுக்கு பொறுக்க முடியலையா, சக்கராயுத்த எடுத்துன்னு கீழே இறங்கினான். உடனே பீஷ்மர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வெளிய சிரிச்சார். கிருஷ்ணா, என் சத்தியத்துக்காக உன் சத்தியத்தை விட்டியாடான்னு கதறினார். கதறிக்க எல்லாரும் சொன்னார், கண்ணன் ஆயுதம் எடுக்கிற மாதிரி தெரியல, பீஷ்மர் வாழ்க்கையில தோத்து போயிட்டார், கிருஷ்ணனிடத்த தோத்து போயிட்டார் அப்படின்னார். அப்ப கூட பீஷ்மர் சொன்னார், நிச்சயமா நான் தோக்க மாட்டேன். எப்படி சொல்றேன்னா, என் கிருஷ்ணன் மேல எனக்கு நம்பிக்கை, பகவான் தானானா தோத்து போவானே வழிய ஒரு நாளும் என்ன தோக்க விட மாட்டான். கிருஷ்ணனுக்கு அச்சுதன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அச்சுதன் அப்படின்னா தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன், தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன் அர்த்தம். அப்ப அவர் சொன்னார், நிச்சயமா என் அச்சுதன் என்ன கைவிட மாட்டான், சத்தியமா நான் தான் ஜெயிப்பேனர். அடுத்த நாள் பகவான் அழகா சக்கராயுதத்தை எடுத்துண்டு வந்தான். பீஷ்மர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், கிருஷ்ணா இத்தனை வயசுல கூட நீ பொய்யன்னு நிரூபணம் பண்ணி என்னுடைய சத்தியத்தை காப்பாத்திட்டேடா கிருஷ்ணா, இந்த கிருபைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கதைனார். அவ்வளவு சிரேஷ்டம் கிருஷ்ணன், நல்ல தைரியமா கிருஷ்ண பக்தி பண்ணலாம், நிச்சயமா நம்மள தோக்க விட மாட்டான். பக்தி பண்றதே இருக்குன்னா ஜெயிக்கிறதுக்காகத்தானே, அதுலயும் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா தோக்க விடவே மாட்டான், நம்மள அவ்வளவு அழகா ஜெயிக்க வச்சுடுவான் பகவான். அத்தனை சிரேஷ்டம் அந்த கிருஷ்ணன். பிறந்ததுலேருந்தே நிறைய விதவிதமான விதவிதமான கஷ்டங்கள் வந்தவன் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கிருஷ்ணன், பக்தர்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்குவான். அதனாலதான் வசுதேவர் தேவகி காராகிரகத்துல ஜெயில இருக்கும் பொழுதுதான் பகவான் அவ கர்ப்பத்துல இறங்குறான். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் அப்படின்றார். தேவகி 6 குழந்தைகளை இழந்துட்டா, கம்சன் எல்லா குழந்தையும் பிடுங்கி அடிச்சு கொலை பண்ணிட்டான். 7வதா ஆதிசேஷனே பலராமனா வந்தார், அவரும் பாதியில தேவகி கர்ப்பத்திலேருந்து ரோஹிணி கர்ப்பத்துக்கு போயிட்டார். அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு துக்கப்பட்டு மனசுல ரொம்ப வலியோடு இருந்த தேவகிக்கு சமாதானம் கொடுக்கற மாதிரி கண்ணன் வந்தானாம். அவ கர்ப்பத்துல தேவகி கர்ப்பத்துக்கு கண்ணன் வந்துட்டான். தேவகி நல்லா தயாரா இருப்பா, நன்ன வெள்ள வரணும் அவளுக்கு, அவ வயிறே கருப்பா எடுத்தான். அப்ப கிருஷ்ணன் எவ்வளவு கருப்புன்னு பாத்துக்கோங்க, சாதாரண கர்ப்பத்துக்கு வாழ்ந்த கருப்பா சிவப்பான்னு உள்ள கண்டே பிடிக்க முடியாது, பிறந்த பிறகுதான் தெரியும். ஆனா கிருஷ்ணன் தேவகி கர்ப்பத்துக்கு வந்தோடனே தேவகி வயிறு மட்டும் கருப்பா எடுத்தான். வசுதேவர் உன் புள்ள நல்ல கலரா இருக்காண்டி, உலகத்துல இந்த மாதிரி கலர் உலகத்துல யாருக்குமே கிடையாது, அம்மா வாச இருட்டு நீங்க கருப்புக்கு எதெல்லாம் ரொம்ப டார்க் கருப்புன்னு சொல்ல, ஒரிஜினல் கருப்பு அத்தனை கருப்பையும் சேர்த்தா கூட கிருஷ்ணனோட கருப்புக்கு சமானம் இல்லை. கரிச்சாங்குஞ்சு அவ்வளவுதான், கருப்பை நன்னா செதுக்கி விட்டா மாதிரி ஒருத்தன் இந்த கிருஷ்ணன். தேவகி கர்ப்பத்துல 4 மேனியும் பொழுதுற வண்ணமாமா வளர்ந்த அதே பகவான் அழகா ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அர்த்தராத்திரி அது பிறப்பே அப்படிதான், தூக்கத்தை கெடுக்கிற மாதிரிதான். ஆனா நம்ம யாராவது ஒருத்தர் கிருஷ்ண ஜெயந்தி ராத்திரி 12 மணிக்கு கொண்டாடிருக்கோம் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பாக்கலாம். 6 மணிக்கு கொண்டாடிட்டு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு ரொட்டீனா 8 மணிக்கு தூங்கிடுவோம். கிருஷ்ணன் வரா அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தான் கிருஷ்ண அவதாரம், அர்த்தராத்திரியிலே தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். எல்லாரும் தூங்குற சமயத்துல முமுச்சுகு முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம், நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வ குஹாசய அப்படின்னு பாகவதம் சொல்ற மாதிரி அர்த்தராத்திரியில தேவர்கள் ரிஷிகள்லாம் அவன் பிறக்க போறான்னு கையில பூ வச்சுட்டு இருக்காளாம். அந்த இருளடைந்த நள்ளிரவுல கிழக்கு திக்குல சந்திரோதயமானா போலே கிருஷ்ணன் ஆவிர் பவிச்சான். எப்படி ஆவிர் பவிச்சான் அப்படின்னா, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹவைடூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோசமானம் வசுதேவைக்ஷத. வசுதேவர் பார்த்துட்டு இருக்கும்போது பகவான் ஆவிர்பவிச்சான். எப்படின்னா, அந்த இருளடைஞ்ச நள்ளிரவுல காராகிரகத்துல மூளையில தேமேன்னு ஒரு 5 வயசு குஞ்சு பயலா சுவாமி நிக்கிறான். சந்தாமரை பாதங்கள், அழகான கருணையில திருமேனி, ஆச்சரியமான முத்து முத்து விரல்கள், ஒவ்வொரு விரல்கள்லயும் அழகா சந்திரன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய நகங்கள், அந்த நல்ல கருணையில திருமேனியில கணுக்கால்கள்ல அந்த சலங்கையெல்லாம் தக 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 தகன்னு சொல்லிக்கிற நல்ல காண்ட்ரா கலவான், அழகான அந்த முழங்கால்கள் முட்டி, அழகான திருத்தொடை சின்ன எடை, அதுல ஒரு பட்டு பீதாம்பரம், இவன் கருப்பு கருணையில வண்ணத்துக்கும் இந்த பீதாம்பரத்துக்கும் அவ்வளவு தக தக தகன்னு சொல்லிக்கிறதான். அந்த பீதாம்பரத்தை இவன் கருணையில வண்ணம் இன்னும் அழகா தெரிய, அவன் கருணையில வண்ணத்துக்கு அந்த பீதாம்பரம் அவ்வளவு அழகா மேட்சிங்கா இருக்க, அழகான சின்ன இடுப்பு, ஜோரான நாபிக் கமலம், உலகத்தையே சுமக்கக்கூடிய நாபிக் கமலம் அந்த தொப்புள் கொடி, நன்ன அகாண்ட விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், எல்லா விரல்கள்லையும் மோதிரம் போட்டு இருக்கான், கைகள்ல கை வளையல்கள், தோள்கள்ல தோல் வளையல்கள், 4 திருக்கைகள், சங்கம் சக்கரம் கதா பத்மம், பாஞ்சஜன்யம் சங்கு சுதர்சன சக்கரம் கௌமோதிகி கழக, கையில அழகான தாமர, இத்தனையும் வச்சிருந்த அழகான கருஞ்சங்கு கழுத்து, கழுத்துல விதவிதமான மாலைகள், ஆச்சரியமான பலவளன் பிரகாசிக்கும்படியான திருமுகம், சக்கச்செவேல்னு சிவந்த செங்கனிவாய், முத்து போல பிரகாசிக்கக்கூடிய பற்கள், தீர்க்கமான மூக்கு, அழகான கரியவாகி புடை பறந்து அகன்ற விசாலமான கண்கள், வில் போன்ற வளஞ்ச புருவம், பரந்த நெற்றி, அதுல ஒரு கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம், காதுகள், அந்த காதுகள்ல மகர குண்டலம், தலையில கிரீடம்னு ஜம்முன்னு நிக்கிறான் குழந்தை. தேமேன்னு அழகா அப்பா அம்மாவுக்கு காட்சி கொடுத்துட்டான். எவ்வளவு சமத்து அப்படின்னா, தேவக்கியும் வசுதேவரும் கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார்கள். பகவான் சொல்றான், நீங்க 3 ஜென்மாவா என்னிடத்துல பக்தி பண்றீள், நான் உங்க குழந்தையா வரணும்னு ஆசைப்பட்டேள், அதனால 3 ஜென்மாவா நான் உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கேன், இப்பயும் உங்களுக்கு அழகா 3வது ஜென்மாவா குழந்தையா பிறந்திருக்கேன் அப்படின்னு பகவான் பேசுறான். கிருஷ்ணா, நான் உன்னை அனுபவிக்கணும், நீ எனக்கு குழந்தையா வேணும்னு கேட்டா சத்தியமா பகவான் குழந்தையா வருவான். அவ்வளவு சிரேஷ்டம். நம்ம ஆசைப்படணும், எத்தனையோ விஷயங்கள் ஆசைப்படணும், இந்த கார் வாங்கணும், இந்த மாதிரி வீட்டுல இருக்கணும், இவ்வளவு பணம் சேர்க்கணும், இந்த வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், நிறைய ஆசைகள் லட்சியங்கள் வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில. அப்ப அதே போல பகவானை நான் உன்னை பார்க்கணும், எனக்கு உன்னை அனுபவிக்கணும், நான் உன் கூட பேசணும், நீ என் கூட விளையாடணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தோம்னா சத்தியமா நடக்கும். நீங்க சும்மா பிரார்த்தனை பண்ணுங்க, அதை கஷ்டப்பட்டு ஒத்த காலெல்லாம் நிக்க வேண்டாம், பெரிய உபவாசம்லாம் பண்ணி இருக்க வேண்டாம். நீங்க ஜஸ்டையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி, பகவான்ட்ட எனக்கு ஒண்ணு பாக்கணும்டா, எனக்கு உன் குரலை கேட்கணும், டெய்லி சும்மா காதல பூஜை பண்ணும்போது ஒரு தடவை சொல்லிட்டு போங்க, சத்தியமா ஒரு நாள் பகவான குரல் கேட்கும், நிச்சயமா ஒரு நாள் பகவான பிரத்யட்சமா பார்க்க முடியும், சந்தேகமே வேண்டாம், பகவானோட கைகோத்து நடக்க முடியும். எத்தனையோ மகாத்மாக்கள் பார்த்துட்டு இருக்கா, இந்த கணத்துல எத்தனை பேர் பகவான பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு இருக்கா, பல ஊர்கள்ல பல தேசங்கள்ல. பக்தி, அவனை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை, இப்ப ஆத்திலேயே சாப்பிட்டு இருக்கோம், போயிடுச்சுன்னா வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு தோன்றதோணும். அப்ப அந்த ஒரு ஆசை இருந்தா எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது. அப்ப நம்முடைய பல காரியங்களுக்கு அடிப்படை எங்கேருந்து அப்படின்னா ஆசை, எனக்கு இதை அனுபவிக்கணும், இதை அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தா அதற்கேத்த மாதிரி நம்முடைய மூளை உடம்பு சூழ்நிலைகள் எல்லாம் ஒத்து வருது இல்லையா, அதேதான். அதே மாதிரி பகவானையும் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை, ஆசைதான். ஆசை இருந்தா நமக்கு ஆசை கொண்டு குறவு, ஆனா பகவான் அனுபவிக்கிற ஆசை வரும். அந்த ஆசை இருந்தது தேவகி வசுதேவருக்கு. அதனால பகவான் மூணு ஜென்மாவா அவ குழந்தையா வரும். முதல் ஜென்மால பகவான் கிருஷ்ணி கர்ப்பன்ற பெயரோட வரான். கிருஷ்ணி சுத்தபசாவா இருக்கா. அந்த ஜென்மால அவ பேரு கிருஷ்ணி சுத்தபஸ். சுத்தபசன்றது ஆம்பளை பேரு, கிருஷ்ணின்றது பொம்பளை பேரு. அவ குழந்தையா வந்ததுனால கிருஷ்ணி கர்ப்பன் பகவானுக்கு திருநாம். ரெண்டாவது ஜென்மாவில பார்த்தோம்னா அழகா கஷ்யபர் அதிதியா வரவா ரெண்டு பேரும். பகவான் வாமனனா வந்தான். இப்ப மூணாவது ஜென்மா தேவகி வசுதேவர், பகவான் கிருஷ்ணனா வந்துட்டான். பகவான் சொல்ற மூணு ஜென்மாவா நீங்க அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்துட்டேன். இப்ப ஆசை பகவான் அனுபவிக்கணும்னு ஆசை, மத்த ஆசைகளோட கூட இதையும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க மத்த ஆசையெல்லாம் விட்டுட்டு நான் பகவானை மட்டும் அனுபவிக்கணும்னு கிளம்பவே வேண்டாம். ஆபீஸ் போகிற நிறுத்த வேண்டாம், குடும்பத்தை விட்டுட்டு போக வேண்டாம், பெரிய துளசி மாலைகள்லாம் ஒண்ணும் வேண்டாம், நிறைய நேரம் உட்காந்து பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க எப்ப பார்த்தாலும் எந்த வேலை பண்ணும் போது மனசுக்குள்ள பகவானுடைய நாமத்தை பெருமை கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு உங்க வேலையை பண்ணிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுனா தானாகவே எல்லாம் பகவான் நடத்தி கொடுப்பான். ஏன்னா பகவான் உள்ளுக்குள்ளேயே இருக்கான், எங்கேயோ இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்க. அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மன்றோம் இல்லையா, அந்த பரபிரம்மம் நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள நினைக்கிற எல்லாம் சுவாமிக்கு நன்னா தெரியும். மற்றவர்களுக்கு தான் நம்மளுடைய ஹிருதயம் தெரியாது. சமயத்தை சொல்லுவோம், யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு சந்தோஷப்படுங்க. உள்ளபடி உங்களை புரிஞ்சுட்டான்னா அடுத்த நாள் முகத்துல முடிக்க மாட்டான். ஆதிகால மனசுல நினைக்கிறதெல்லாம் பொண்டாட்டி தெரிஞ்சு விடுத்தா கொஞ்சம் முடியுமா? பொண்டாட்டி மனசுல நினைக்கிறதெல்லாம் ஆதிகால தெரிஞ்சு போயிடுத்தா பேச்சு வருமா? இல்லாடி ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல ஆபீஸ் இருக்க பாஸுக்கோ முட்டா பையன் உளறி கொட்டுறா, நீங்க நினைக்கும் போய் பாஸுக்கு அப்படியே தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்களேன். அதை விட நரக வயதுன்னு எதுவுமே இல்லை. உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையா, யூ ஆர் பிளஸ்டினஸ். தைரியமா இருக்கலாம், அதை வச்சே காலத்தை ஓட்டிடலாம். புரிஞ்சுட்டாதான் கஷ்டம், புரிஞ்சுட்டானா நீங்க மெயின்டர் பண்ணியே ஆகணும். புரிஞ்சுக்காத வரைக்கும் நீங்க பாட்டுக்கு நீங்களா இருந்துட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நல்லது, ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் பைத்தியக்காரத்தணும்னு. நம்ம எல்லாருமே எல்லாரும் என்ன தெரியும், யாருக்கு என் மனசே தெரியலன்ற, உங்க மனசு பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மனசுன்ற பொருள் கண்ணுக்கு தெரியுற வஸ்து கிடையாது. அது கருப்பா சிவப்பா, அது ரெக்டாங்குலா ஸ்கொயரா ரவுண்டா, அது ஷேப்பா என்ன தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங், பகவானை தவிர வேற யாராலையும் உள்ள புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் எல்லா பிரிவாலும் பிரார்த்தனை மனசுக்குள்ள பண்ணுங்க, மனசுக்குள்ள பண்ணுங்கன்னா இந்த மனசுக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு. அந்த மாதிரி ஆச்சரியமாக அந்த மனோபலம் நீங்க பாட்டு நினைச்சுட்டு வந்தா வசுதேவர் தேவைக்கு மாதிரி சுகமா பகவான் அனுபவிக்கலாம். பகவான் பிறந்தவன்னா ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றார்கள். பகவானை கொண்டாடி அழகா ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது வசுதேவர் சொல்றார், உபசம்ஹர அப்படின்றார். வந்து இந்த சங்கு சக்கரம் கதா பத்மம் எல்லாம் வச்சுக்காதரா, கம்சன் வந்தா பொறாமப்படுவான், நீ மறைச்சுக்கோ அப்படின்னு விட்டாரான். உடனே பகவான் பார்த்தான், என்கிட்ட வரம் வேணும்னு இருக்கு, கேட்க தோணல, நீ மறைச்சுக்கோடா, உனக்கு ஒரு கெடுதல் வரப்படாதுன்னு சொல்றாருன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் பகவான் அழகா எல்லாத்தையும் மறைச்சிட்டு குஞ்சு குழந்தையா மாறிட்டான். எனக்கு தெரிஞ்சு பிறந்த உடனே அப்பா பேச்ச கேட்ட ஒரே குழந்தை கிச்சாபாய் மட்டும்தான், ராமன் கூட கிடையாது. பித்ருவாக்கிய பரிபாலனம் நம்ம எல்லாம் சொல்லுவோம், குழந்தை சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறது. நம்ம ஒண்ணும் கேட்டா மாதிரி நம்ம யாருமே கேட்டதில்லை, ஆனா குழந்தை வேணும்னு சொல்லுவோம், சமத்தா இருக்கணும் அப்படின்னு. அது ஜப்பான் வந்த வாழ்க்கை எல்லாம் ஜப்பான் குழந்தைகள் மாதிரியே நம்ம அது குழந்தைகள் இருக்கணும்னு ஆசை. இருக்கிறது வேணா ஜப்பான் இருக்கலாம், வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். என்ன விதைச்சிருக்கோமோ அதானே வரும். அத்தனை அழகு இந்த கிருஷ்ணன் அப்பா சொன்ன உடனேயே எல்லாத்தையும் மறைச்சிட்டு குஞ்சு பாப்பாவா மாறிட்டானா, நன்னா கொழுக்கு முழுக்குன்னு கண்ணங்கரேல்னு ஒரு வஸ்திரம் கூட போடாம, ஒரு ஆபரணம் கூட இல்லாமல் அவன் அவனாக எப்படி இருந்தான் அப்படின்னா, ஆளிலே கண்ணனா இருப்பானு. ஆளிலே கண்ணனு கூட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிடுறான். ஆளிலே கண்ணனுக்கு ட்ரெஸ் கிடையாது, நிறைய இடங்கள்ல ஆளிலேயே போடல, அரசையிலேயே போட்டுடுறான். அரசல் அழகா இருக்குன்றதுக்காக ஸ்பேடு மாதிரி இருக்கிறதுனால அரசையிலே போட்டுடுறான். ஆளிலே தான் போடணும், ஆளிலே தான் கண் படுத்திருக்கான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடேசயான பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்றார் லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல. தாமரை போன்ற கைகள்னால தாமரை போன்ற பாதங்களை பிடிச்சு தாமரை போன்ற வாயில வச்சுட்டு சப்பிட்டு இருக்கான் இந்த கிருஷ்ணா. அந்த ஆளிலே கண்ணனுக்கு கிட்ட இருந்துதான் நம்ம மாத்துக்கு எல்லா குழந்தைகளுக்கும் கட்டவரில் எடுத்து வாயில வச்சுக்கிற பழக்கம். எல்லா குழந்தைகளும் தானா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சுன்னா அது என்ன நினைச்சுக்கோங்க, தன் காலையே ஒரு டாய்னு நினைச்சுக்கும், அதை பிடிச்சி இழுக்கும். அது இழுக்கும் போது வலிக்குமா விட்டுடும், அப்புறம் அது கடைக்கலையேன்னு அழும். அது கால் கிடைச்சோட அழகாக வாயில வச்சுக்கும். இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆளிலே கண்ணன் கிட்டேந்துதான். அந்த ஆளிலே கண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் கிடையாது. இன்னைக்கும் பாருங்க குழந்தைகள் எது பிடிக்கும், நீங்க விதவிதமா ட்ரெஸ் பண்ண போல கொஞ்ச நேரம் சமத்தா இருக்கும். இங்க குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸும் போடாம விடுங்க, அது பாடு லாலி பிலி ஜம்முன்னு அழிஞ்சுட்டு இருக்கும். அப்பா அதான் கண்டிச்சுமா அதான் அழகு. குழந்தைகள் பார்த்தா அது ஒரு ட்ரெஸ்ஸும் போடாம அடையறதானே அழகு. அடுத்தவா கண்ணச்சில் பற்றப்படாதுன்னு ட்ரெஸ் போடுறோம். கண்ணன் ஒரு ட்ரெஸ் கூட இல்லாமல் தேமேனு கொஞ்சம் குழந்தைய நல்லா குழுக்கு முழுக்குன்னு இருக்கான். நல்லா ஒரு 4-5 kilo தேடுற மாதிரி நல்ல வெயிட் குழுக்கு முழுக்குன்னு இருக்கான். வசுதேவர் தன் தலையில தூக்கி வச்சுண்டு கிளம்புறான். கிருஷ்ணனை தூக்கி தலையில வச்சுட்டு போகணும்னு நினைச்ச உடனே அவர் கைகால இருந்த விலங்கெல்லாம் அருந்து போயிடுறது. நம்ம தலைக்கு மேல கண்ணனை வச்சிருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். நம்ம எல்லாரும் தலைக்கு மேல நம்மளை கொண்டு வச்சுருக்கோம். நான் பெரியவன், நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு ஸ்டேட்டஸ் இருக்கு, நான் ரொம்ப யோசிக்கிறேன், என்ன மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. நான் யோசிக்கிறேன் நினைச்சவன் என்ன மாதிரி யாரும் யோசிக்க முடியாதுன்னு அவர் நினைச்சிருக்கோம். என்ன மாதிரி யாராலும் பிஹேவ் பண்ண முடியாது. நிறைய உள்ளுக்குள்ள நம்மளை பத்தி தலைக்கு மேல தூக்கி வச்சு தூக்கி வச்சு தூக்கி வச்சிருந்து நம்மளை நாமளே சமப்படுத்திக்கிறோம். தலைக்கு மேல ஒரே கணம் தான் இருக்கணும், பகவான் மட்டும்தான், இல்லாட்டி மண்டகணம் சொல்லிடுவோம். தலைக்கு மேல சுவாமியை வச்சுட்டேன்னா உலகத்துல எந்த நிலைமையிலையும் எந்த இடத்துலையும் தானா வழி கிடைக்கும், தானா ஜெயிச்சுடலாம். வசுதேவர் தலைக்கு மேல கண்ணனை வச்சிருந்தார், ஆனந்தமா கிளம்புறார். அவர் போகும்பொழுது தானாகவே ஜெயில் கதவுகள்லாம் தானா திறக்கார். அதான் ரகசியம். பகவானை தூக்கி நீங்க தலை மேல வச்சுக்கோங்களேன், வழி தானா கிடைக்கும். நம்ம எல்லாம் எந்த வழி கிடைக்கலையே, அது அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்பாடா நிம்மதியா இருக்கோம்னு அடுத்து என்ன, இதுதான் நம்முடைய பலம், இதுதான் நம்முடைய பலஹீனம். அந்த இடத்த அனுபவிக்கவே மாட்டோம். ராத்திரி படுத்துட்டோம், நாளை காலம் கத்தால எழுந்துக்கணும், இதான் படுத்தா சொன்னோம், அதாவது எழுந்தா பார்ப்போம் காத்தால அடுத்த விஷயம். எழுந்தோம் நாளை காலம் காத்தால ஆபீஸ் போனோம், ராத்திரி தூங்கும் போதே டயர்டாயிடுவோம். காத்தால ஆபீஸ் போனோம் நினைச்சா ராத்திரியே டயர்டாயிடுறோம் இல்லையா. அப்ப மனசு இருக்க பாருங்க, நம்மள ரொம்ப ஏமாத்துறது, நம்மள ஏமாத்துறதுக்கு வெளியில இந்த ஆளே வேண்டாம். நம்ம மனசுதான் பரம விரோதி. ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனக அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். ஆத்மா நமக்கு நாமே நண்பன், நாமே விரோதி. சோம்பேறித்தனம், அடுத்தவா நமக்கு ஒன்னும் சொல்லிக் கொடுக்கல. போஸ்ட்பான் பண்றது, அடுத்தவா ஒன்னும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. கோபப்படுறது, அடுத்தவா ஒன்னும் சொல்லிக் கொடுக்கல. நாமே நம்ம கத்துண்ட விஷயங்கள் தான். பல விஷயங்கள் பார்த்தோம்னா யாராவது நகங்கடிக்கிறது எப்படி நமக்கு கிளாஸ் எடுக்கிற, யோசனை பண்ணி பாருங்க, நம்மளா உட்காந்து எதோ யோசனை பண்ணி நிறைய விஷயங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நாமா கத்துக்கிறதே ஒழிய யாரு நமக்கு கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்து கோபப்படணும், இப்படி முகத்தை திருப்பணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தானா எல்லாமே கத்துக்கிறோம். பகவானை தூக்கி தலையில வச்சுட்டோம் அப்படின்னா தானாகவே எல்லாம் மாறும், நாமே மாறுவோம். வசுதேவருக்கு அவ்வளவு அழகா வழி கடைச்சுடுத்து யமுனையும் வழி விடுறாள். நேர பகவான் கோகுலத்துக்கு வரான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்ல ஒழிச்சு ஒழிச்சு வளர்க்கிறான். இந்த கண்ணன் உள்ள வரானா, உள்ள வரும்பொழுது ரெண்டு பேரை தான் முழிச்சுட்டு இருக்கா. ஒன்னு யோகமாயா துர்காதேவி, அவள் முழிச்சுட்டு இருக்கா. இன்னொன்னு பலராமன், மத்த எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. மதுராலையும் எல்லாம் தூங்கிட்டு இருந்தா, கோகுலத்திலயும் எல்லாம் தூங்கிட்டு இருந்தா. வசுதேவர் வந்து இந்த கிச்சா பயல யசோத பக்கத்துல விட்டுட்டு அழகா யோகமாயைய தூக்கிண்டு போயிடுறார் கோகுலம். கண்ணனே தேடிண்டு வந்த ஒரு இடம், அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்த புண்ணியம் யாமுடையும். பகவான் மதுராலே இருந்திருக்கலாமே, பிறந்த உடனே கூட கம்சனை வதம் பண்ணிருக்கலாம். ஏண்டா அந்த மாட்டுக்கார கூட்டத்துக்கு வந்தானா, ஹாயா இருக்கலாம், அபாடா ஹோம்ஒர்க் வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், சமத்தாருன்னு சொல்ல மாட்டா, ஜாலியா மாடு மேய்க்கலாம். அது இந்த மாட்டுக்கார கூட்டம் எப்படின்னா எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி படுத்துன்னு யோசிப்பாளாம், இன்னைக்கு என்னமோ ஒரு முக்கியமான வேலை விட்டுட்டோமே. அப்புறம் ஞாபகம், ஓ பல்லே தேய்க்கல, அவ்வளவு புத்திசாலிய வாழலாம். அதான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பகவான் பார்த்தா, இந்த மாதிரி கூட்டத்துக்கு நான் போயாச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பாட்டுக்கு சுதந்திரமா இருக்கலாம்னு தீர்மானம் பண்ணி தானே வந்துட்டான். ஏன்னா நந்தகோபுரம் யசோதையும் அப்படி பிரார்த்தனை பண்ணிருக்கா, கிருஷ்ணனுடைய பாலலீலை அனுபவிக்கணும், பகவானுடைய பாலலீலைகள் அனுபவிக்கணும்னு அவ பிரார்த்திச்சுட்டா. அதனாலேயே கண்ணன் ஜோரா குஞ்சு பாப்பாவா யசோதையினிடத்துல வந்துட்டான். நன்னா தூங்கிட்டு இருக்கா, பகவான் பார்த்தான் போர் அடிச்சது, எல்லாரும் தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குஞ்சலமான பாதத்தை கொண்டு யசோதையுடைய இடுப்ப ஒரு உத உதச்சான். யசோதை நினைச்சா உள்ளுக்குள்ளே இருந்து குழந்தை உதைக்கிறதா வலிக்கிறது. உடனே பக்கத்துல இருந்த அவளுக்கு பிரசவம் பாக்குறதுக்காக வந்த பாட்டிகள்லாம் அண்ணா தூங்கி போயிட்டா எழுந்தா, ஏ யசோதைக்கு இடுப்பு வலிக்கிறது, வெந்நீரை கொண்டா எல்லாம் ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தா யசோதை பக்கத்துல ஒன்னு படுத்துட்டு இருக்கு. உடனே ஒரு பாட்டி கேட்ட, அடி யசோதை எப்படி குழந்தைய பெத்தாய் அப்படின்னா, யசோதை சொன்ன, நான் எங்க பெத்த எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தானே பாக்கணும் அப்படின்னா. எல்லாரும் வந்து முழிச்சு முழிச்சு பாக்குறா, குஞ்சலமா ஒன்னு படுத்துட்டு இருக்கு. கண்ணங்கரையில் கண்ணும் செந்தாமரை, கையும் செந்தாமரை, பாதமும் செந்தாமரை, செங்கனிவாயும் செந்தாமரை, என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம், மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம் அப்படின்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார். அந்த மாதிரி நன்னா கண்ணங்கரேன்னு திருமேனில அந்த கண்ணு சிவப்பு, கை சிவப்பு, கால் சிவப்பு, உதடு சிவப்பு, அது எல்லா இடமும் கண்ணங்கரேன்னு ஒரு கிச்சாபய. ஆஹா, யசோதை பெத்துட்டாடி, எப்படி பெத்தா யார் பெத்தா தெரியல. உடனே சரி சரி, குழந்தை ரொம்ப நேரம் ஆனதால கருத்து போயிடுது, முதல்ல குளிப்பாட்டுவோன்னு குளிப்பாடுறாங்களாம், சாதாரண குளிப்பாடுனா குழந்தைகள் எல்லாம் கலர் ஆகுமோன்னு நன்னா கலர் ஆயிட்டான், கணக்கரல் ஆயிட்டான். இன்னும் அழகா மறைஞ்சபடி எல்லாம் போட்டு ஒரு பாட்டி பார்த்து 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 குளிப்பாட்டினான். குளிப்பாட்டி முடிச்சோன்னா ஆன்னு ஒரு கத்து கத்தினான். எல்லாரும் பயந்தடிச்சு ஓடி வந்தா, என்ன ஆச்சு அப்படின்னா, என் கைய பாருங்கன்னா, ரெண்டு கையும் கணக்கரல் ஆயிட்டு அவளுக்கு, வேண்டா அப்படின்னா, கிருஷ்ணனோட தொட்டு 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 அந்த மஞ்சப்பொடி தேய்ச்சி மஞ்சப்பொடி கருத்து போய் இவ கை கருத்து போச்சு. அப்ப கூட இவன் வெளுப்பாகல, இவன் உடம்பு இன்னும் கருத்து போச்சு. கருப்பா இருக்க கவலையே பட வேண்டாம், கிருஷ்ணனோட கலர் வச்சுட்டே நம்ம கிருஷ்ணனோட சைக்கியம் ஆயிடலாம். நீக்ரோக்கெல்லாம் கவலையே கிடையாது. சரியா, நீக்ரோலாம் கருப்பே கிடையாது தெரியுமா, அவ கருப்பெல்லாம் கருப்புல சேர்த்தியே கிடையாது. கிருஷ்ணன் கருப்பு அவ ஊர்ல இருக்க எல்லா நீக்ரோசரோட கருப்பையும் சேர்த்தா கூட கிருஷ்ண கருப்புக்கு சமானம் இல்லை. அப்படி ஒரு கரிச்சான் குஞ்சு, அத்தனை அழகா பிறந்த உடனே பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டான். அத்தனை பேரும் ஓடி வந்தார்கள், கண்ணனை பார்க்கிறார்கள், யசோதை கிட்ட கொடுக்கிறார்கள். அவ்வளவு அழகு, எல்லாரும் ஓடுவார் விழுவார், உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குத்தான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. அவ்வளவு அழகா எல்லாரும் ஆடுறாளாம் பாடுறாளாம். நந்தகோபுருக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டான் அப்படின்னு உடனே எல்லாரும் வரிசையில நிக்கிறாராம். நந்தகோபுருடைய குஞ்சு பயல பாக்கணும் அப்படின்னு அழகா காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார். எங்க இருக்காமன் எங்க இருக்கான் லைன்ல நிக்கிறாளாம். ஒரு பாட்டி உள்ள போனா யசோதைய பார்த்தா, அடி எங்கடி குழந்தை பெற்றிருக்க, நன்னா இருக்குன்னா எங்க குழந்தை அப்படின்னா, ரொம்ப இருட்டா வேற இருந்து ஓரத்து ஒரு விளக்கு தான் ஏற்றி வச்சிருந்தா. அதோ பாட்டி எங்கடி பக்கத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரு இருட்டா தானே இருக்கு பாட்டி, அதான் பாட்டி குழந்தை இருட்டா இருக்கே அப்படின்னா, உத்து பாரு அப்படின்னா, உத்து பாருன்னு அது கண்ணை வேற திறந்து பார்த்தது, கண்ணை பார்த்து கண்ணை வேற கஞ்சி மட்டி எடுத்து உடனே பாட்டிக்கு வெக்க வந்து எடுத்து உடனே மாறாப்பெல்லாம் அப்படி சரி பண்ணிக்கிறாங்களா, போடி எனக்கு வெக்க வெக்கமா இருக்கும் உன் பிள்ளைய பார்த்தா, என்ன பாட்டி இவ்வளவு வருஷம் ஆச்சு வெக்கப்படலையே, என்னமோ தெரியல, எங்க ஆத்துக்காரர் என்ன பொண்ணு பார்க்க வந்தபோது பார்த்த மாதிரி ஒரு பார்வை பாக்குறது அப்படி பார்த்தானா. அதனாலதான் பாரதியார் சொன்னார், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவினில் செல்வோர்க்கு ஓயாத தொல்லை, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் புலம்பரா. மாலாய் பிறந்த நம்பி அன்பு செலுத்துறதுக்காகவே ஒரு அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். எல்லாரும் வரிசையில நிக்கிறாளாம். ஒவ்வொருத்தரா வந்து 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 யசோதையுடைய பிள்ளைய பாக்குறா. அந்த ஊர்லயே ஒரு கோபி இருந்தா, அவ குழந்தை கருப்பு, எல்லாரும் அவனை பார்த்து டாய் கருப்பா டாய் கருப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாளாம். இந்த பிள்ளைய பார்த்தோன்னு அவ கண்கள்ல ஆனந்த பாஷம், மயிர்கால்கள் குத்தி நிற்கிற, யசோதே அப்பாடா என் பிள்ளைய காப்பாத்திட்டாயிடி அப்படின்னாலாம். ஏண்டி அப்படின்னா, இவ்வளவு நாள் என் பிள்ளை எல்லாரும் கருப்பன்னு சொல்லிட்டு இருந்தா, இனிமேல் என் பிள்ளைய சொல்ல மாட்டான். அதுக்கேத்த மாதிரி உன் பிள்ளை வந்துட்டான், உன் பிள்ள மாதிரி என் பிள்ளை, என் பிள்ள பார்த்தா இப்ப செவப்பாவே இருக்கான், உன் பிள்ளையோட நிக்க வச்சா என் பிள்ள நல்ல ஃபேரா ஜம்முன்னு இருக்கான்பா அப்பாடா அப்படின்னுட்டாளாம். இப்படி ஒவ்வொருத்தரா அந்த கிருஷ்ணனை பார்த்து மயங்கினாளாம். வயசான தாத்தா எல்லாம் போய் லைன்ல நின்னாலும் அப்படி இடுப்பெல்லாம் பிடிச்சிருந்து தடியெல்லாம் பிடிச்சிருந்து, இந்த கிருஷ்ணனை பார்த்தவனும் முதுகெல்லாம் நிமிந்து போய் தடியெல்லாம் தூக்கி போட்டு அப்படி இளமையில அப்படி ஜம்முன்னு வந்தாளாம். தாத்தாளாம் வாசல்ல வரிசையில் இந்த பாட்டி கேட்டா, என்ன கிழவன் குமரன் ஆயிட்டீரோ அப்படின்னா. தாத்தா சொன்னார், நீ போய் பாரு, நான் ஆம்பளை, எனக்கே இந்த பாடு, நீ போய் பாரு, அப்பாதான் உனக்கு தெரியும்னு ஆளாம். நேர அந்த பாட்டி உள்ள போனா குடுகுடுன்னு வெளில ஓடி வந்து விட்டான். ஓடி வந்து பேத்திக்கிட்ட வந்து நிக்கிற, அடிவோம் ரவிக்க எங்க அப்படின்னா. பாட்டியை பார்த்து பேத்திக்கிட்ட, நீ ரவிக்க போட்டு பல வருஷம் உனக்கு என்னதுக்கு ரவிக்க அப்படின்னாலாம். இல்லடி, அந்த பிள்ளை பாக்குறது எனக்கு என்னென்ன மூலம் பண்றது, இனிமேல் ரவிக்க போடாம அடைய மாட்டேன்னு. அப்படி ஒரு மாலாய் பிறந்த நம்பி இப்படி கண்ணன் பிறந்ததுல இருந்து கோகுலத்துல அத்தனை ஒரு கோலாகலம், ஒரே சந்தோஷம், நீங்காத செல்வம் நிறைந்துன்னு வாழ்லையா. தத ஆரப்ய நந்தஸ்ய விரதக சர்வ சமிருத்திமான் பவேத். லீலாசுகர் அனுபவிக்கிற மாதிரி சுகபிரம மகர்ஷி சொல்றார், எப்ப கண்ணன் பிறந்தானோ அப்போதுலேருந்து அங்க ஐஸ்வர்யம் தான். மாத்திர கோகுலாஷ்டமி பண்றோம் வச்சுக்கோங்களேன், கிருஷ்ண ஜெயந்தினா, அன்னைக்கு வீடே ஒரு ஐஸ்வர்யமா தானே இருக்கு. கண்ணன் நடக்கிற மாதிரி இந்த குஞ்சு கால்கள் நம்மளே கையால போடுவோம், ஆனா அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கு இல்லையா, நீங்காத செல்வம். அப்ப கண்ணனே பிறந்த கோகுலத்துல எவ்வளவு செல்வம் நிறைஞ்சிருக்கும், எல்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களா மாறிடுக்கும். கண்ணன் பிறந்தாச்சு, ஜம்மனு வளர்ந்துட்டு இருக்கான். 10 நாள் ஆகலையா, அதுக்குள்ள பூதனா வந்துட்டான். கம்சன் அனுப்பின ஆள் பூதனா வந்துட்டான். எல்லாரையும் கொலை பண்ணணும்னு வந்துட்டு இருக்க, குழந்தைகளா பார்த்து கொண்டு இருக்கா. கோகுலத்துக்கு அவள் வந்துட்டாளாம். அழகான ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுண்டு, இங்கேயாவது அழகான ஸ்திரீயை பார்த்தா முதல்ல பூத்தனா வந்து எனக்கு தோணும். இனி வரைக்கும் யாராவது மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்டு, இதெல்லாம் பூத்தனா ஜாதி போல இருக்குன்னு நினைச்சுப்பேன். அந்த மாதிரி பூத்தனா அதிரூப சுந்தரியா ஒரு வேஷம் போட்டு கோகுலத்துக்கு வந்துட்டாளாம். கண்ணன் பார்த்தான், இந்த பூத்தனாவுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். இத்தனைக்கும் அவ கண்ணனை கொலை பண்ணணும்னு வந்துட்டு இருக்கா. பூத்தனா வந்தா கண்ணன் தூங்குற மாதிரி கண்ணை மூடி நடிக்கிறான். பூதனா வந்தா கண்ணனை எடுத்துண்டா மடியில வச்சுண்டா, அழகா கண்ணனுக்கு பால் கொடுக்கற விஷப்பால், கண்ணனை கொண்டு போட்டுடணும் அப்படின்னு. கண்ணன் பார்த்தா அம்மா மாதிரி எனக்கு பால் கொடுக்கறாளே அப்படின்னு சந்தோஷமா அவகிட்ட இருந்து பால் குடிச்சான். பாலை குடிக்கல, அவ உடம்புல இருந்த விஷத்தை எல்லாம் குடிச்சான். பூதனைக்கு முடியல, என்னமோ பண்றான், என்னமோ பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. விட்டுடு விட்டுடு விட்டுடுன்னு கிருஷ்ணனை பிடிங்கி அப்படி பொறிய போட்டுடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறான் பகவான். அழக அவ உசரையும் சேர்த்து குடிச்சான் கண்ணன். தொப்புன்னு விழுந்தா பூதன, அவ ஸ்வயரூபத்தோட விழுந்தா. இன்னைக்கும் பூதனாலாம் விழுந்த இடம் பார்த்தோம்னா கோகுலத்துல நந்தகோபுர வீடு பக்கத்துல ஒரு பள்ளம் மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல வயல்வெளிகள்ல பூதனாவுடைய இடம், உடம்பு விழுந்த இடம் எல்லாம். அப்படி பூதனாவுக்கு பகவான் சத்கதி கொடுத்துட்டானான். தனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு வந்த பூதனாவுக்கு கூட சத்கதி கொடுத்த ஒருத்தன் பகவான் கிருஷ்ணன். பூதனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜகாம்சையாபி ஹரையே ஸ்தனம் தத்வாப சத்கதின். கண்ணனுக்கு விஷத்தை கொடுத்தா கூட நல்லது பண்ணக்கூடிய ஒருத்தனாம் அந்த கண்ணன். அப்படி பூதனாவுக்கு மோட்சம் கொடுத்தா, அவ்வளவு அழகா சகடாசுரனுக்கு 4 மாசத்துல மோட்சம் கொடுத்தான், திருணாவர்தனுக்கு மோட்சம் கொடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கண்ணன் அப்படி தவழெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். தவழ ஆரம்பிச்சோடனே சேட்டைதான், குழந்தைகளுக்கு சேட்டைன்ற ஒண்ணு கிருஷ்ணவதாரத்துக்கு அப்புறம் தான் வந்தது. ராமவதாரத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சமத்தா இருந்தது. கிருஷ்ணவதாரத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு சேட்டைன்றது சுவாவம். இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கலாம், எங்கேயாவது இந்த பிளக் பாயிண்ட் ஓட்டைக்குள்ள தான் கொண்டு எதையான கொண்டு விடும், நமக்கு பதறும். அது பாடிக்கு தான் விடுறதுன்னா அது சுவாவம். எல்லாம் கண்ணன் காட்டிய வழி. அதுக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் ரொம்ப சமத்தா தான் இருந்தது. தான் ஜாகிரதையா வச்சுட்டு இருந்தாலும் யசோதை தவழறது, இங்க ஓடுறது அங்க ஓடுறது. ஒரு நாள் யசோதை அழகா அடுப்படியில பால் காய்ச்சின்னு இருக்கா. அதுக்குள்ள வாசல்ல யாரோ யசோதைய கூப்பிட்டுட்டா. உடனே யசோதா அந்தண்ட போயிட்டா, குழந்தைய அப்படி இன்னொரு அறையில வாசல கிச்சன் வாசல்ல விட்டுட்டு போயிட்டா. ஒரு பக்கம் கிச்சா உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் பலராமன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆச்சரியமா ரெண்டு அப்படி தவழ்ந்து போச்சு. அவ அந்த விறகு எடுத்து எடுத்து ஊதி ஊதி இப்படி மாத்தி மாத்தி வச்சாளா, இது ரெண்டும் அழகா போச்சு. அழகா ரெண்டு சின்ன சின்ன குழந்தைகள் தான், அழகா ஒரு விறகு கட்டி ஒன்னு எடுத்தது, இன்னொன்னு தடுத்து எடுத்து ரெண்டு வச்சு தட்டின்னு இருக்கு. கத்தி சண்டை போடுற மாதிரி அது வேற தட்டும்பொழுது அப்படி நெருப்பு பொரியெல்லாம் பறக்கிற வா அப்படின்றது எப்படி இருக்கும் அம்மா யோசனை பண்ணி பாருங்க பதறும். யசோதை வெளில போயிட்டு எங்க குழந்தைகளை காணுமேனு பார்த்தா அடுப்பு பக்கத்துல உட்காந்து ரெண்டு இப்படி இப்படி சட்டின் இருக்கு, இல்ல வேற ஒண்ணு இப்படின்றது கிச்சா பலராமன் அப்படின்றது. அது இது ரெண்டு மாத்தி மாத்தி பண்ண யசோதைக்கு அவ்வளவுதான் உசுரே போயிடுது. ரோஹிணின்னு ஒரு கத்துக்கிச்சுனா அவதான் வேலை பண்ணிட்டு இருந்தா ஓடி வந்தா ரெண்டும் இப்படி வச்சுட்டு இருக்கு, அதான் நல்லா எரியறது. இது வேற கிச்சா அதை பிடிக்கணும் வேற ட்ரை பண்ணுது. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த ஜோதியை தொடர் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனா அது என்னமோ ஒரு டாய், அது வாளுக்கு இப்படி அழகா இருக்கு, எல்லோ கலர்ல இப்படி ஆடுறது, தொட்டா சுடும், அதெல்லாம் தெரியாது. அதுவோ இது இப்படி வச்சுட்டு அண்ணா கிட்ட காமிச்சுனா அப்படின்றது. உடனே பலராமன் ரொம்ப பாசம், ஐயோ தம்பி எனக்கு காட்டுறானேன்னு சொல்லி இது போய் கொள்ளி கட்டிடுறது கிருஷ்ணகிட்ட, கிச்சா 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 அப்படின்றது. எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க, யசோதைக்கு என்ன பாடுபட்டுருவா, தேவர்கள்லாம் நடுங்குறா. சிவபெருமான் ஓன்னு அழகா பார்வதி கேட்கிற, என்னாச்சு ஏன் அழகா, கிச்சாவுக்கு ஏதாவது ஆயிடு போறதுன்ற. பார்வதி தலையில கை வச்சுட்டா, எங்க ஆத்துக்காரே அழை விட்டுட்டியாடா, எதுக்குமே அசராத ஒருத்தர் சிவபெருமான், சதா சர்வதா தியானத்துல இருக்கிற இந்த கிருஷ்ணலீலைய பார்த்துட்டு அவர் பயந்து அழ ஆரம்பிச்சுட்டார். இன்னொரு பக்கம் பிரம்மதேவர் பார்த்து 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 பார்த்துட்டார். சரஸ்வதி தேவி சிரிக்கிறா, என்ன அல்ப குழந்தைகள் நினைச்சேளா, அவன் ஸ்வயம் பகவான் லீல பண்றான். பலராமன் அவனும் ஸ்வயம் அவதார புருஷர்கள்னு சரஸ்வதி தேவி சொன்ன பிறகுதான் பிரம்மதேவருக்கு ஞானமே வந்ததான். அந்த கிருஷ்ணனை பார்த்தோன்னே அத்தனையும் மயங்கி போயிடுறது. உடனேயே தேவக்கி அங்க உட்காந்து இத்தனையும் தியானம் பண்ணிட்டு இருக்கா, அச்சோ அங்க குழந்தைக்குதான் ஆயிட போறதேன்னு அவ கவனிச்சுட்டு இருக்காள். மனசுக்குள்ள அத்தனையும் அவளுக்கு தெரிகிறது, அப்படி ஒரு பக்தை தேவக்கி. உடனே யசோத ஓடி ரோஹிணி ஓடி ரெண்டு பேர் கையில இருந்து எடுத்தா வீல் 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 அகறான். யசோத சொல்ற, குழந்தை அது பொம்மை இல்லடா, அது ஊச்சுடும் அப்படின்றா யசோத. உடனே இது ஊ அப்படின்றது. யசோத பாக்க இதெல்லாம் அழகா சொல்லு, நல்லா வரைகட்டை எடுத்து விளையாடுறா ஊ அப்படின்றது. அன்னிலேந்து யசோத கிச்சன் போனாலே ஊ இப்படியே சொல்லிட்டு இருக்கான் பையன் ஊ அப்படின்னு. உடனே இவன் ஊ சொல்றத பார்த்து பலராமன் நினைச்சுட்டா, அப்ப கிச்சனுக்கு போனோம் அது பாட்டு ஊன்னு அது ஓடுறது. யசோதையெல்லாம் பார்த்தா இந்த காலத்துல இப்ப நிறைய அழக வாசல்ல ஒரு தடுப்பு வைக்கிறா பாருங்க, குழந்தைகள் அந்த பக்கம் போகப்படாதுன்னு. இதுக்கு ரெண்டு பேரும் அந்த மாதிரி தடுப்பு வச்சுட்டா, இதுக்கு அதுக்கு வேற துக்கம் ஊ. இது கிச்சா சொல்றது ஊ, பலராமன் ஊ, ரெண்டு ஊ, அந்த பாஷா அவரோட பாஷை ரெண்டும் பேசிக்கிறதுகள். எப்படியாவது போகணும்னு ஆசையா உடனே பலராமன் அதை பிடிச்சு நிக்கிறது, கிச்சா அவன் மேல ஏறுறது. யசோத பார்த்த தடுப்பு எல்லாம் போட்டாச்சு, இனிமேல் பயாலா ஒண்ணும் வர முடியாது அப்பா அவரான்னு சொல்லி அப்பப்ப வெளியில போய் அதான் வேலையை பார்த்துட்டு வந்தா. ஒரு நாள் பார்த்தா இது பலராமன் மேல ஏறின் இருக்கு, பலராமனுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது, நல்லா குழுக்கு முழுக்குன் இருக்கான் கிச்சா. சாதாரண புருஷா அவளே தூக்க முடியாது, 4-5 kg வெயிட், நல்லா குழுக்கு முழுக்குன் இருக்கான், நல்லா தொந்தி தொப்பையுமா மக்களமா இருக்கான் கிச்சா. பூத்தனா வரைக்கும் விஷப்பால் குடிச்சவனாச்சு, ஆவுனா எதையான குடிச்சுட்டே இருப்பான், பால் குடிப்பான் சூச்சு போவான், பால் குடிப்பான் சூச்சு போவான். யசோத பால் குடித்து குழந்தை தூங்கிட்டான், அப்பாடா ஆத்து வேலை எதானும் பாக்கலான்னு அப்படி எழுந்து வருவா வீணு ஒரு அழுக, பார்த்தா சூச்சு போயிருப்பான். உடனே அழகா சூச்சு துணிய மாத்தி கட்டி விட்டுட்டு, அந்த காலத்துல டைப்பர் இல்ல, அழகா அப்படியே தான் கிச்சாக்கு எத்தனை டைப்பர் போட முடியும் தெரியாது, அவ்வளவு சூச்சு போயிட்டே இருக்கு. சூச்சு போறான், பசிக்கிறது, பால் கொடுக்கற. யசோத சொன்னா, நானடா பால் வெண்டிங் மிஷினாடா, இப்படி பால் குடிச்சுட்டே இருக்கியாடா நந்தகோபுரம், வீட்டுல ஒருவேளை நடக்கிறது இல்ல யசோத, என்னதான் பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கானா, காத்தாலேருந்து 158 பால் கொடுத்துட்டு இருக்க உங்க பிள்ளைக்கு, இதேதான் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டா. அதனால டயர்டாய வரத வேலைக்கு போயிருந்தா கிச்சா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறவன் இந்த பலராமன் மேல ஏறி நிக்க, பலராமனுக்கு பேலன்ஸ் பண்ண முடியல, அவன் இப்படி இப்படின்னு ஆடுறான். இது ஒரே குஷியாய் ஐயான் கையெல்லாம் வேற தட்டுறது. பலராமன் கிச்சா ஊ கிச்சா ஊ கிச்சா ஊ அப்படின்றது, இது ஆமா ஊ ஆமா ஊ ஆமா ஊ அப்படின்றது. பார்த்தா கடைசியில பேலன்ஸ் பண்ண முடியாம பலராமன் தூப்புனு கீழே விழ, பலராமன் இந்த பக்கம் விழுந்தான், கிச்சா மட்டும் கிச்சனுக்குள்ள அந்த பக்கம் விழுந்துடுத்து. இவன் இந்த பக்கம் விழுந்துடும், அது ஐ ஊ அப்படின்னு அது ஓடுறது, தமந்து வேக வேகமா வேக வேகமா சத்துக்கா அப்பத்துக்கா நடந்து யசோத அப்படி வந்தா பலராமன் இருக்கான், கிச்சா எங்கன்னு பார்த்தா அது மட்டும் கொல்லி கட்டி எடுத்து அப்படின்றது. யசோத பயந்து போயிட்டா, என்னதான் பண்றது, எப்படி அங்க போனாய் அண்ணா ஊ அப்படின்றது. பலராம கிச்சா படுறா போனா கிச்சா ஊ அதோட பாஷா சொல்லு ஊ அவ்வளவுதான். யசோத பாஷா என்னடா அப்படி ஊ ஊ ஊ ஊன்னு படுத்துறேடா அப்படின்னு அழகா யசோத போய் குடிச்சு எடுத்துட்டு வந்தா அண்ணா ஊ அதுக்கு ஒரு குச்சி வேணுமா, இவன் குச்சி எடுத்தது போதாது விறகு கட்டை இவன் எடுத்தது போதாது அண்ணா ஊ அப்படின்னா அங்கே நீல் 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 கத்தான் பலராமன் கிச்சா ஊ கிச்சா மட்டும் கடைச்சு விடுத்து எனக்கு கிடைக்கல ஊ அப்படி கிச்சா ஊ அப்படின்றது அண்ணா ஊ அப்படின்றது யசோத ஊ அப்படி அவர் தலையை கை வச்சுட்டான். அத்தனை பாடு படுத்தான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் விதவிதமா விதவிதமா படுத்த இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தத்தக்கா பித்தக்கான்னு நடக்க வேற ஆரம்பிச்சு எடுத்து கிங்கினி கட்டி கிரிக்கட்டி அந்த இந்த குழந்தைகள் தத்தக்கா பித்தக்கா நடக்கிறது பாருங்க நிஜமாவே காண ஆயிரம் கண் கோடி வரும். குழந்தைகளுடைய மழலை அது பேசுற பாஷை அது தவழறது அது நடக்கிறது அதுகள் யோசிக்கும் பாருங்கோ சத்தியமா அது என்ன யோசிக்கிறது நம்மளால ஒரு நாள் கூட ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்படித்தான் யோசிப்பான் நீங்க சத்தியமா நினைக்கவே முடியாது. சாதாரண குழந்தைகளே நீங்க யோசிக்க முடியாது அப்படின்னா கிருஷ்ணனை யாராவது யோசிக்க முடியுமா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சின்ன குழந்தையாவே மாறிட்டான், தன்னுடைய ஈஸ்வர சுவாவத்தெல்லாம் மறந்துட்டான். இந்த ஆயர் கூட்டத்துல தானும் ஒரு குஞ்சு பாப்பாவா மாறிட்டான். அத்தனை சந்தோஷமா அவ்வளவு அழகா பகவான் தளர்நடை நடவானோ அப்படின்ற ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தில் பின்னையும் பெய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் காமனார் தாதை தளர்நடை நடவானோ. பெரியாழ்வார் புலம்பரா இந்த பகவானுடைய கால்கள்ல ரேகை இருக்காங்கடானா சங்கு சக்கர ரேகை. சங்கு சக்கர ஏற்கனவே சிவந்த பாதமா இது நல்லா அழுத்தம் திருத்தமா நடக்கிறதா இன்னும் கால் நல்லா சிவந்து போயிடுறதா இந்த மண்ணில எல்லாம் நடந்து கொடுத்தோம்னா பகவான் நடந்த இடத்துல அந்த சங்கு சக்கர ரேகை அவ்வளவு நம்ம மாத்தலாம் அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பகவானோட திருவடியை போடுறோமே அந்த மாதிரி கால் கொண்டு இப்படி தத்தக்கா பித்தக்கான்னு இப்படி ஆடி ஆடி நடக்கிறதா. ஒரு நாள் யசோத குழந்தை தூங்குறானே அப்படின்னு சொல்லி அழகா வேலையை பார்க்க போயிட்டான். அப்ப அழகா கிருஷ்ணன் எழுந்துட்டான் நேர வந்துட்டான் அழகா அதுக்கு டைப்பர் எல்லாம் போடல ஜெட்டி கட்டல கோமணம் கட்டல எல்லாத்தையும் அவுத்து விட்டு விடுத்தது எல்லாம் விட்டு விடுத்து அழகா வந்துடுத்து அம்மா அப்படின்னு எடுத்து என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிடுறதே ஒரு அழகு. இந்த குழந்தைகள் எந்த வார்த்தை சொன்னாலும் நிஜமாவே ரொம்ப அனுபவிச்சு அந்த வார்த்தையை சொல்லு நம்மள மாதிரி ட்ரையா சொல்லவே சொல்லாது. இந்த பெரியவா இந்த அழகுன்ற வார்த்தையை ரொம்ப ட்ரையா சொல்லுவா. சில ஸ்திரீகள் ரொம்ப நல்லா சமைச்சுட்டு ஆத்துக்காட்ட எப்படி இருந்தது நன்னா இருந்ததுமா வேட கேட்காமலே இருந்துட்டான் கஷ்டப்பட்டு அவளுக்கு பிடிக்கும் எல்லா மெனுவும் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ்மா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ கூட ரொம்ப லோ கிளாஸா சொல்லுவா. அது ஒரு எக்ஸ்பிரசிவா குழந்தைகள் பாருங்க எக்ஸ்பிரஷன் அவாதான் உனக்கு அம்மா அவ்வளவு இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு அதோட அந்த மழலை அது எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருச்சுனா இது ஸ்கூல்ல என்ன தெரியுமா நடந்தது அப்படின்னு இன்னும் பெருசா ஒரு கன்னித்தீவு கதை மாதிரி ஆரம்பிக்கும். ஒண்ணுமே இருக்காது இது போயிருக்கோம் முன்னாடி ஒரு பையன் தள்ளி விட்டுருப்பான் இது போய் தள்ளி விட்டுருக்கும் நான் முன்னாடி போனேனா அவன் குறுக்கல வந்தானா அவ மேல கை வச்சானா அவன் தொப்புன்னு விழுந்தானா நான் அவ மேல விழுந்தேனா இவ்வளவுதான் விஷயம். அது அந்த எக்ஸ்பிரசிவ் இருக்கு பாருங்க இந்த குழந்தைகள் தான் அவ்வளவு அது எதுவாக அழக எக்ஸ்பிரஸ் பண்ணும் அழுகையோ சிரிப்போ கோபமோ எல்லாத்தையும் அது சமயத்துல சின்னதெல்லாம் கோச்சு அப்படின்னு அது முகத்தை அப்படி திருப்பறது கூட ஒரு அழகு. ஏன்னா குழந்தைகள் எல்லா விதத்திலையும் அழகு குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்றோம். இங்க தெய்வமே குழந்தை அப்ப எப்படி இருக்க யோசனை பண்ணி பாருங்க தெய்வ குழந்தை அத்தனை அழகா குஞ்சு பாப்பாவா கிச்சா வந்து நிக்கிறான் இடுப்புல அழகா யசோத அரண்யா கயிறு எல்லாம் போட்டு விட்டு இருக்கா. முதல் தடவை கரெக்டா அரண்யா கயிறு பண்ணா ரெண்டு நாள்ல வயிறு பிடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. அதனால நந்தகோபர் பார்த்தார் ஒரு ஒரு மழத்துக்கு தொங்குற மாதிரி பெருசா ஒன்று பண்ணி வச்சுட்டா அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அரணாகுடி. அது டெய்லி பால் குடிச்சா வயிறு இவ்வளவு பெருசா ஆகுறது அதுக்கப்புறம் இன்னும் ஆகுறது அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அழகா அரணா கயிறு தங்கத்துலதான் மண்ணாடி பண்ண யசோத சொன்ன தங்கத்தை விட வெள்ளி அழகாக கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இல்லையா இவன் நல்ல கருப்புக்கு நல்ல அழக வெள்ளியில ஒரு அருணாக்குடி தக தக தகதகன்னு சொல்லிக்கிறது அதை மாட்டி விட்டுருக்கான் கால்கள்ல அந்த தண்டை அந்த ஒத்தக்கால் தண்டை அதை வேற தாய் மாதிரி எடுத்து எடுத்து எடுத்துக்கிறான். சமயத்துல அந்த தண்டைக்குள்ள கையை விட்டு தண்டையை கழிடுற பேருன்னு இப்படி தூக்குறான், காலும் சேர்ந்து வருவான்னு கத்துறான். கால் வரப்படாதான், தண்டை மட்டும் வரணும். தண்டை எப்படி கழிடணும் அந்த முறை கிடையாது. தண்டைக்குள்ள கையை விட்டு அப்படி தூக்குறான், கால் வெளிக்கிறது ஆன்னு கத்துறான். வெளிச்சவனு டொப்புனு அங்க விடுற, கீழே கால் விழுது ஓன்னு அழறான். யசோதை சொல்றா, குழந்தைய இப்படி தூக்கப்படாது, இப்படி தூக்கி நம்ம அம்மா அப்பால பொறுமையா சொல்லுவா, என்னமோ நம்ம சொன்னா கேட்கற மாதிரி நமக்கு ஒரு சமாதானம் அழகா சொல்றோமே, அதுகள் ஒன்னும் கேட்க போறதே கிடையாது. அத்தனை அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இந்த பைய, அழகா வந்துட்டான். ரெண்டு கால தண்டை, அழகா இடுப்புல ஒரு அருணாக்கொடி, கழுத்துல புலிநகம் போட்டு அதுக்கு செயின் போட்டிருக்கா, கைகள்ல குஞ்சு குஞ்சு விளையாடுகள் போட்டிருக்கா, குட்டி மோதிரம் போட்டு, வாயில வேற அப்படி கைய விட்டு இருக்கு, முடியெல்லாம் களைஞ்சிருக்கு, சுருள் சுருளான கேசம், காதுல சின்னதா ஒரு கடுக்கன் மாதிரி போட்டிருக்கா. இத்தனையும் பண்ணிட்டு வாயில கைய வச்சுட்டு கிச்சா பைய நிக்கிற. இந்த மாதிரி பாக்கணும்னா குருவாயூர்லதான் பயல பாக்கணும். இந்த விடியற காலம்பரை நிர்மால்ய சேவைக்கு அது குஞ்சலமா பாதி கண்ணை திறந்து பாதி கண்ணை மூடிந்து அச்சோடின்னு நிக்கும். கையில வாழைப்பழத்தை வச்சிருந்து நிஜமாவே தூக்கி கொஞ்சலானதான் தோணுமே ஒழிய, குருவாயூர்ப்பன் கிட்ட போய் எனக்கு மோட்சம் கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொண்டு சத்தியமா பிரார்த்தனை வேற ஒண்ணுமே வராது. ஆடா பயல உனக்கு கொஞ்சலேண்டா குஞ்சலமே அப்படின்னு தான் வரும். அது குஞ்சு குட்டி அப்படின்னு தான் வரும். குட்டா அப்படின்றோம், குட்டா உன்னிகிருஷ்ணா குருவாயூர்ப்பா உன்னிகிருஷ்ணா தான் ஸ்ரீகப்பதியான பகவான். சத்தியமா குருவாயூர்ப்பன் யாரும் சொல்ல மாட்டான், சொன்னா நல்லா இருக்கு, யாரோ யாரையோ சொல்ற மாதிரி இருக்கும். இந்த குஞ்சு கிச்சா நிக்கிறது, யசோதா சொல்றா குழந்தே வாடா, அப்படி ரெண்டு கைய வச்சு கூப்பிடறாளாம், கிச்சா வர்றது. அப்ப அதுக்கு சூச்சு வேற வந்துடுத்து, உடனே இப்படி வாயில வச்சுட்டு இருக்கு, சூச்சு வர்றது. ஆழ்வார் வர்ணிக்கிறார், பெரியாழ்வார் வர்ணிக்கிறார், அவ்வளவு அழகா வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுணையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டன துளிர்க்க துளிர்க்க, அது சூச்சு போற அழக வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டை, அதோட சுஞ்சு மாணிக்க முட்டு மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகா குஞ்சலமா. வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுணையில் முளைக்கின்ற முத்தம், அது சுஞ்சுலேன்னு சொட்டு சொட்டா சூச்சு வருது பாருங்க, அது முத்து உதிர்றா போல இருக்கும் பெரியாழ்வார். அப்படி ரசிக்கிறார் பகவானுடைய அந்த அனுபவம். அந்த பாலகிருஷ்ண லீலையில பெரியாழ்வர் அப்படி தலைக்கிறார், வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முத்து நுணையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டன துளிர்க்க துளிர்க்க சூச்சு வந்துடுதான். உன்னே அம்மா அப்படின்னா என்னடா அப்படின்ற யசோத, சூச்சு அப்படின்றது போடா கிச்சா அம்மா, அதுக்குள்ள அம்மா கிட்ட போனம்மா. யசோத சரி வாடா அப்படின்னா அம்மா சூச்சு, சரிடா சூச்சு போடா கிச்சா அம்மா. யசோதை சிரிச்சு அதான் ஒண்ணு பண்ணடான்னு சூச்சு போயிட்டே அம்மா கிட்ட வருது. சூச்சு போகும்போது கேள் எல்லாம் விழுகிறது, திரும்பி வேலை பாத்துக்கிறது, என்ன யாரோ பண்ணா மாதிரி அம்மா அக்கம், தண்ணி யாரோ கொட்டிட்டாளாம், அம்மா அக்கம் கிச்சா இல்ல கிச்சா இல்ல அப்படின்றது. அது வேற காலை வேற அகட்டின் வேற நடந்து வருது, இந்த காலில் சூச்சு பற்றப்படாதான். அதை வேற பண்ணிட்டு இப்படி ஆடி 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 பரவிய யசோதை என்ன பாடுபட்டிருப்பா பாருங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரட்சகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான், அவ்வளவு பெரியவன். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போலேன்னு ஆண்டாள் சொல்றாளே, அந்த மாதிரி 30 கோடி தேவர்களும் திருப்பார்கடல் கரையில நின்று எவனிடத்துல பிரார்த்திக்கிறாளோ அவன் சின்ன குஞ்சலமா நின்று யசோதை இடத்துல இப்படி நடந்து வரான். அவ்வளவு அழகு, ஒரு வழியா சூச்சூவும் போயிட்டு அம்மா கிட்ட வந்துட்டானான். இப்படி அழகா அப்படி வளச்சு 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 அதுக்கு ரொம்ப குஷியா போயிடுது. அண்ணிலேருந்து அதை பண்ண ஆரம்பிச்சுடுத்து, சூச்சு வந்துடுதுன்னு அம்மா சொல்லியிருக்கா, சூச்சு வந்தா சொல்லணும் அப்படின்னா அம்மா சூச்சுன்னு சொல்லிட்டு சூச்சு போயிட்டே இப்படி வருது டிசைன் டிசைனா. இப்ப வேற கொஞ்சம் பெருசா எடுத்தா வெரைட்டியா வளச்சு வளச்சு இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வளச்சு வளச்சு வீடு முழுக்க அம்மா கிச்சா அப்படின்றது. இவ இன்னைக்கு ஒரு நாள் யசோதா ஒரு நாள் ஆத்து வாசல்ல கோலம் போடுறா, இந்த பாம்பு கோலம் போடுவா இல்லையா, புள்ளி வச்சு வளச்சு 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 இது பார்த்து விடுது. அன்னிலேருந்து சூச்சு அந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட ஆரம்பிச்சு கொடுத்து யசோதா அத்தனையும் அனுபவிக்கிறா. கோகுலவாசிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இத்தனையும் அனுபவிக்கிறா இந்த கிருஷ்ணன் இடத்துல. இப்பெல்லாம் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான், கொஞ்சம் நன்னா பேச கத்துனுட்டான், ஜோரா பேசலாம். ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு விளையாடுறான் கொல்ல பக்கத்துல, ஆனந்தமா ஆடிண்டும் பாடிண்டும் குதிச்சண்டும் மண்ல விழுந்து தரண்டு ஜம்னு விளையாடுறான் கிச்சா. ஆச்சரியமா விளையாடுறான். அப்ப யசோத இப்படி பார்த்தா இந்த குழந்தைகள்கிட்ட கிச்சா சொல்றான், டே நான் ஒரு மந்திரம் சொன்னா கண்ணு குட்டி எல்லாம் ஆடும், பாக்குறியாடா? உடனே ஓ சரி அப்படின்னு தான் குழந்தைகள். உடனே கிச்சா ஒரு கண்ணுக்குட்டி பக்கத்துல போனா அது காதுல போய் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணுக்குட்டி இப்படி 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 ஆடுறது, குதிச்சு குதிச்சு ஆடுறது, இங்க இருந்து ஓடுறது, அங்கே இருந்து ஓடுறது, இங்க வாங்க 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 வாங்கறான், எல்லாம் பண்றது ரோபோ மாதிரி. குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை, டே கிச்சா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுறா, எங்காவது கண்ணுக்குட்டியும் ஆட வைக்கணும்டா, ஆஹாஹா அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வர சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என் குரு, நான் மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், உங்களாம் கிடையாதுன்னுட்டான். யசோதா வந்தா ஆச்சரியம் போய் நந்தகோபுரம் கூட்டின்னு வந்தா, நீங்களும் இருக்கேளே இத்தனை வருஷமா ஏதாவது ஒரு நாள் கண்ணுக்குட்டி ஆட விட்டுருக்கேளா, என் பிள்ளை பாருங்க என்ன அழகா ஜோரா கண்ணுக்குட்டிக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கான், என்னமா டான்ஸ் ஆடுறது, எத்தனை அழகா சொல் பேசலாம் கேட்கறது அப்படின்னு விட்டாளாம். அப்படி அந்த ஒரு உத்து பார்த்தார், இவன் ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரியே எனக்கு தெரியலையே அப்படின்னா, இல்ல இல்ல அது பாருங்க அவர் சொன்னாரு, சரி மந்திரம் இந்த காதல சொல்றதுக்கு எதுக்கு அந்த காதல கொண்டு கைய வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, சோ அது தெரியலையே அப்படின்னா. நந்தகோபர் கூப்பிட்டார், கிச்சாங்க வா அப்படின்னா, அப்பா அப்படி ஓடி வந்துருக்கு, உடனே ஓடி வந்துருக்கு, அப்பா சொல்லுங்கப்பா என்னடா குழந்த என்னடா மந்திரம் அது, கண்ணுக்குட்டிதான் டான்ஸ் ஆடுற மந்திரம், அந்த கண்ணுக்குட்டி அப்போதே ஆடிண்டே இருக்கடா, நிறுத்த சொல்லிடாண்ணா, இல்ல பாத்தீங்க ஆடிண்டு தான் இருக்கும், அப்படி என்னடா மந்திரம் பண்ணா என்ன, உடனே கை அப்படி காட்டுறது, கையில கத்தரும் வச்சுருக்கு, இந்த கத்தரும்பு மந்திரம் சொல்றேன்னு சொல்லி இந்த காதுல மந்திரத்தை சொல்ற மாதிரி சொல்லி அந்த காதுல ரெண்டு கத்தரும்பு விட்டுருது, கண்ணுக்குட்டி காதுக்குள்ள கத்தரும்பு போனா என்ன பாடுபடும், அதுக்கு காதுக்குள்ள உரு உருன்னு எதுவும் உறுத்துறது, அது பாடு இப்படி ஆட அப்படி ஆட, அப்பா இதுதான்ப்பா மந்திரம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடாதீங்கப்பா, அப்புறம் ஊர்ல கத்தரும்பு இல்லாம போயிடும் அப்படின்னு விட்டான். அப்பதான் யசோத கிட்ட நந்தகோபர் சொன்னார், உன் பிள்ளையோட மந்திரம் இதுதான் கத்தரும்பு மந்திரம் வச்சிருக்கான், இந்த காதுல மந்திரம் சொல்றா போலே அந்த காதுல கண்ணுக்குட்டி காதுல கத்தரும்பு விட்டுடுறான், அது பாட்டுக்கு ஆடுறது அப்படின்னு விட்டான். ஆனா கண்ணன் இத்தனையும் பண்ணாலும் அந்த கத்தரும்பு எடுத்துருவான், ஏன்னா பகவான் இல்லையா, இப்ப நம்ம பண்ணோம்னா நம்மளால முடியுமா, நம்மளால நம்ம எல்லாம் காதுக்குள்ள ஏதாவது போட்டுட்டோம்னா நமக்கு கஷ்டம், நம்ம அதெல்லாம் பண்ணப்படாது, குழந்தைகளுக்கு ஜாகிரதையா சொல்ல வேண்டியிருக்கு, பகவான் அத்தனையும் பண்ணுவான், அத்தனையும் அவனால சமாளிக்க முடியும், அந்த மாதிரி கன்றுகளோட செவியில் கத்தரும்பு விட்டு அப்படின்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இப்படி நிறைய லீலைகள்லாம் கண்ணன் பண்றான், ஆச்சரியமாக அதிசயமாக. ஒவ்வொரு நாளும் யசோத கிட்ட ஒரு நாள் ஓடி வரான், வந்து ஓன்னு அழறான், எதுக்கடா குழந்தை அழறாய் அப்படின்னு, இல்ல என் ஃப்ரெண்டோட தம்பி பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, அழகா எல்லாரும் போனா நானும் போனேன், சரிடா அதுக்கு என்னடா அழுக, அவன் இது என் தம்பி பாப்பா, என் தம்பி பாப்பான்னு அழகா எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான், எனக்கு தம்பி பாப்பாவே இல்லையே அப்படின்னு விட்டான், சொல்லிட்டு அம்மா எனக்கு ஒரு தம்பி பாப்பா கொண்டா அப்படின்னு விட்டான். யசோத சிரிச்சா, பயல உன்ன ஒருத்தனை வச்சுட்டே நான் படுற பாடு ஊர் முழுக்க தெரியும், இதுல தம்பி பாப்பாவா, சான்சே இல்ல ஓடி போடா அப்படின்னு, எனக்கு இப்ப தம்பி பாப்பா வேணும் ஓன்னு அழுக. நந்தகோபர் வந்தார், என்னடி ஆச்சுன்னார், அவனுக்கு தம்பி பாப்பா வேணுமா அப்படின்னு நந்தகோபர் இப்படி பார்த்தா, இங்க வாடா குழந்தை ஐஷண்டு போனார், ஐஷண்டு போயிட்டு ஒரு கண்ணுக்குட்டி காண்பிச்சா, குழந்தை இதுதான் உன்னோட தம்பி பாப்பா, நீ பிறந்த ஒரு பத்து நாள் கழிச்சு இவன் பிறந்தான், சரியா இனிமேல் உனக்கு இவன் தான் தம்பி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே உடனே கிருஷ்ணாக்கு ஒரே குஷி, கட கடன் உள்ள ஓடினா அம்மா கிட்ட, அம்மா என்னோட நகையெல்லாம் கொடு அப்படின்னா, எதுக்கடா பயலன்னா தம்பி பாப்பாவுக்கு போடுறேன்னுட்டான், அவர் தம்பி பாப்பான்னு சொன்ன கண்ணுக்குட்டியோன்னு, அந்த கண்ணுக்குட்டிக்கு நகைய போடுறேன்னு நகையெல்லாம் கேட்க, யசோத சொன்னா நந்தகோபர் கிட்ட நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டு அவனுக்கு போடுற நகையெல்லாம் எடுத்து போடுறான், அவன் மூக்கல புல்லாக்கு போட்டா கண்ணுக்குட்டி மூக்கல புல்லாக்கு போடணும்ன்றான், கண்ணுக்குட்டி மூக்கல அவ்வளவு பெரிய புல்லாக்கு யாரு போடுறது அப்படின்றான், இவனுடைய சலங்கையெல்லாம் கழட்டி கண்ணுக்குட்டி காலெல்லாம் கட்டி விட்டுறான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அழ ஆரம்பிச்சு விட்டான். நந்தகோபர் கேட்டா, வேண்டாதான் தம்பிக்கு மட்டும் வாழ் இருக்கு எனக்கு இல்லையே அப்படின்ட்டான். யசோத பார்த்தா, நீங்க தானே சொன்ன பேசிக்கோங்க அப்படின்ட்டான். ஒரு நாள் பார்த்தா கிருஷ்ணன் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டான். ஏண்டா குழந்தை அப்படின்னு, தம்பி பாப்பா அவன் அம்மா கிட்ட பால் குடிக்கிறான், நாம மட்டும் ஏன் மம்மம் சாப்பிடணும் அப்படின்ட்டான். யசோதைக்கு என்ன பண்றதுனே தெரியலையாம், இத்தனை லீலைகளும் கண்ணன் அழகா பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் கண்ணன் அழகா குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்தான், ஜோரா ஆத்தங்கரை ஓரத்துல ஜம்னு விளையாடிட்டு இருந்தான். எல்லாரோடையும் அழகா கண்ணெல்லாம் கட்டிண்டு ஹைட் அண்ட் சீக் கேம் எல்லாம் விளையாடுறான் பகவான். உலகத்துல எவ்வளவு பெரியவனோ அவன் எல்லாரோடையும் விளையாடுறான். குழந்தையோட குழந்தையா கண்ணன் ஜம்னு விளையாடுறான். அப்படி விளையாடும் பொழுது எல்லாரும் பச்சை குதிரை தாண்டதுன்னு விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சா. பச்சை குதிரைன்னா ஒருத்தர் குனியனும் ஓடி வந்து ஒவ்வொருத்தரா அவன் மேல கைய வச்சு அப்படி தாண்டணும். அதுக்கு பேர் பச்சை குதிரை தாண்டதுன்னு பேர். அப்ப அழகா எல்லாரும் விளையாடுறா, ஜோரா விளையாடுறா. அப்ப எப்ப பார்த்தாலும் கண்ணனையே குனிய சொல்றான். கிருஷ்ணன் கேக்குறான், ஏண்டா எப்ப பார்த்தாலும் என்னையே குனிய சொல்ற, நீங்க மட்டும் எல்லாரும் என்ன தாண்டிண்டே இருக்கல, நான் யாரையுமே தாண்ட முடியலையே. ஒல்லியா ஒரு பய வந்தான், கிருஷ்ணா பாரு நானும் நீயும் நிக்கிறோம், உன் உடம்புல பாதிதான் நான் இருக்கேன், ஒருவேளை நான் குனிஞ்சு நீ என் மேல கைய வச்சு தாண்டினே வச்சுக்கோ, நான் என்னத்துக்காகவேன் சொல்லு, கிச்சாசனா நீ உடஞ்சு போயிடுவ, அதுக்குதான் சொல்றேன். நீ எப்பயும் நீ மட்டும் குனி, நீ குண்டா இருக்கியோன்னு நீதான் குனியணும், நீ குனிஞ்சா நாங்கெல்லாம் தாண்டுவோம், நாங்கெல்லாம் குனிய மாட்டோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே இந்த குழந்தைகள் தாண்டி விளையாடுறதான். தங்கநாதனை படுக்க வச்சு தாண்டினா அப்படி இருக்கும், திருப்பதி பெருமாளை குனிய வச்சு தாண்டினா அப்படி இருக்கும், நினைச்சு பார்த்தாலே பதறதோனும். ஆனா அதே பரபிரம்மத்தை இந்த குழந்தைகள் பகவான குனிய வச்சு அவன் மேல கைய வச்சு தாண்டதுகளா இந்த குழந்தைகள். கண்ணன் அவ்வளவு தூரம் எளிமையா இந்த குழந்தைகள் கிட்ட பழகிறான். இப்படி எல்லாம் விளையாடி இருக்கும் பொழுதுதான் பகவானுக்கு ரொம்ப பசிதுன்னு சொல்லி மண் எடுத்து சாப்பிட்டான். யசோத கிட்ட ஓடி போனார் பலராமன். அம்மா கிச்சா மண்ண தின்னுட்டாமா அப்படின்னு யசோத பதறி அடிச்சுன்னு ஓடி வந்தான். மண்ண தின்றானே அப்படின்னு ஓடி வந்தா யசோத பார்த்தா, கிருஷ்ணா மண்ணையாடா தின்னாய் அப்படின்னா. உடனே கிருஷ்ணன் இப்படி பார்த்தான், வாய தரந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இல்லடா பலராமன் சொன்னாண்டா நீ மண்ணை தின்னியாடா. யசோத திரும்ப திரும்ப கேட்டன. பகவான் சொல்றான், நாகம் பக்ஷிதவானம்ப, நான் தின்னவே இல்லம்மா, இவன் எல்லாரும் போய் சொல்றா அப்படின்னு. பலராமர் கைய கூப்பிட்ட, அம்மா சத்தியமா நான் பொய் சொல்லலேம்மா, அவன் தாமா பொய் சொல்றான், அவன் மண்ண தின்னாமா, நான் பாத்தேம்மா, இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தாமா, டே மண்ண தின்னியாடா. இல்லம்மா பலராமன் பொய் சொல்றான், நான் தின்னலே அப்படின்னு. உடனே பலராமன் யசோத கிட்ட சொன்னா, அம்மா நீ அவன் வாய திறந்து காட்ட சொல்லு, அவன் வாய திறந்து காட்ட சொல்லு, அவன் மண்ண தின்னானா வாய்க்குள்ள மண் இருக்கும் இல்லையா, நீ பார்த்து கண்டுபிடி அப்படின்னு. அதுக்குள்ள கண்ணன் ரொம்ப ரோஷமா, நான் மண்ணை தின்னேன்னா நானும் வாயை திறந்து காட்டுறேன், நீ வேணா பார் அப்படின்னு எடுத்து. ரோஷமா பேசினா அவ பொய் சொல்லன்னு ஒரு நிரூபணம் ஆயிடுமோன்னு எப்பவுமே பொய் சொன்னவள முதல்ல கத்த ஆரம்பிச்சிருவான். கத்திட்டான்னா அவ ரொம்ப சத்தியம்ன்றான், அது கலியுக தர்மம். ஆத்த யாராவது சண்டை ஏதாவது பிரச்சனை முதல்ல யாராவது திட்டுறான்னா அவகிட்டதான் வம்பு இருக்கு, நமக்கு தெரிஞ்சுட்டுருவான். ஏன்னா பிரச்சனை அவகிட்டதான் ஆரம்பிக்கணும், கிளீனா கண்டுபிடிச்சிடணும். அந்த மாதிரி கண்ணன் சொன்னா உடனே யசோதா, இல்ல இல்ல தின்னிருக்க மாட்டான், அம்மா நீ வாயை திறக்க சொல்லு, அப்பதான் உனக்கு தெரியும்னு சொல்ல கண்ணன் ஒரு முறை முறைச்சான் பலராமன். பாருமா அப்படி இடுப்புல கைய வச்சுட்டு பாண்டரங்கன் மாதிரி நின்ன கண்ணன் அழகா செங்கனி வாய திறந்து ஜோரா வாய திறந்து காட்டினான். யசோதையும் கண்ணனுடைய வாயில மண் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆனா மண்ண பார்க்கல. சமஸ்த லோகங்களையும் பகவானுடைய வாய்க்குள்ள பார்த்தா, சூரியன் சந்திரன் ஆகாசம் பூமி ஈரேழு பதினாலு லோகங்கள் வைகுந்த லோகம் திருப்பார்கடல் எல்லாம் பார்த்தார். அத்தனையும் பகவானுடைய வாய்க்குள்ள. முப்பது முக்கோடி தேவர்கள், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி வைகுண்டத்துல வசிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கண்ணனுடைய குஞ்சு சொப்பு வாயில அத்தனையும் தெரிஞ்சது. பகவான் நான் சாப்பிடலேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு அவளுக்கு தன்னுடைய வாய்க்குள்ள உலகத்தையே காட்டி கொடுத்தான். எதுக்கடா அப்படின்னா, எல்லாம் என்கிட்டதான் இருக்கு, எல்லாரையும் நான் என் வாய்க்குள்ள வச்சு காப்பாத்தின் இருக்கேன். இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க உட்காந்து கேட்டு இருக்க, இந்த உலகத்துல நம்ம நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் எங்கடான்னா பகவானுடைய வாய்க்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. பகவானை விட்டு நம்ம எங்கேயோ தனியா இருக்கோம்னா நம்ம பயப்படணும், எதிர்காலத்தை பத்தி கவலைப்படணும், நம்ம உலகத்தை இத்தனை நாள் வாழ்ந்தது, இனிமேல் வாழ போகிறது எல்லாமே பகவானுடைய வாய்க்குள்ள தான் இருக்கு. அத்தனையும் நம்ம குடும்பம், நம்முடைய வம்சம், நம்முடைய பரம்பரை எல்லாமே அந்த வாய்க்குள்ள ரொம்ப செக்யூர்டா இருக்கு. பயப்படவே வேண்டாம். துளி கூட எந்த நிமிஷத்திலையும் எந்த விஷயத்திலையும் எதுக்காகவும் நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன், அவனுடைய வாய்க்குள்ள அவன் வச்சிருக்கான். அவன் நல்லா சௌக்கியமா நம்மளை வச்சிருக்கான். அதுக்காக தான் பகவான் இந்த லீலையே பண்ண, சமஸ்த லோகங்களும் என் வாய்க்குள்ள இருக்கு, எல்லாத்தையும் நான் பத்திரமா என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். அப்ப நம்முடைய வாழ்க்கை அவன் கிட்ட இருக்கு. நீங்க உங்க கடமைய பண்ணுங்கோ, உங்க முயற்சிகளை பண்ணுங்கோ, மனசுல அதைரியப்படாதீங்க. ஒரு நாளும் இன்செக்யூர்டு ஃபீலிங்றது வேண்டவே வேண்டாம். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எதை பத்தியுமே பயப்படவே வேண்டாம். சரி, வந்து கொடுத்தா பாக்கலாம், பகவான் வேற ஒரு வழி வச்சிருப்பான். ஒரு வாசல் மூடினா 1000 வாசல் திறந்து வச்சுட்டுதான் அந்த வாசல் மூடுவான். இது பகவானுடைய சுபாவம். கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வழி கொடுக்கறது, முதல்லயே வழி ரெடியா இருக்கு, சொல்யூஷன் எல்லாமே ரெடியா இருக்கு. நல்லா ஞாபகம். இப்ப நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கூல் ரெடியா இருக்கா இல்லையா? நம்ம ஒரு கல்யாணம் அப்படின்னா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு மண்டபம் ரெடியா இருக்கா இல்லையா? நம்ம கல்யாணத்துக்கு எத்தனையோ சாமான்கள்லாம், இத்தனை பேர், 500 பேர் வர போறா அப்படின்னா, 500 பேருக்கு வேண்டிய சாப்பாடு, அந்த வாழை இலை, அதுக்கு வேண்டிய காய்கறிகள் எல்லாம் முன்னாடியே ப்ரொடியூஸ் ஆயிருக்கா இல்லையா? கல்யாணத்துக்கு தாம்பூலம் கொடுப்போம், 500 பேர் வராங்கன்னா 500 தேங்காய், நம்ம யாராவது 500 தேங்காய்க்கு தென்னை மரமா வச்சோம், ஆனா நமக்கு 500 தேங்காய் கிடைக்கிறதா இல்லையா? எத்தனை விஷயங்கள். நம்ம யாராவது சொந்தமா பிளைட் மேனுபேக்சர் பண்ணோமா? நம்ம யாராவது சொந்தமா பிளைட் வாங்கி வச்சிருக்கோமா? இல்லையே. நம்ம அழகா போகிறதுக்கு பிளைட்டு, ஏர்போர்ட், எத்தனை சௌகரியங்கள், எவ்வளவு ஜோரா எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அதேதான் வாழ்க்கை முழுக்க கடைசி யாத்திரை வரைக்கும் எல்லாம் பகவான் தயாரா வச்சிருக்கான். இதுக்காகத்தான் இந்த லீலையே பகவான் பொய் சொன்னா, எதுக்கடா மண்ண தின்னலேன்னு பொய் சொன்னான்னா, தன் வாய்க்குள்ள சமஸ்த லோகங்களும் இருக்குமா? மண்ணு மட்டும் இல்ல, ஆகாசம், பூமியிலேந்து இந்திரலோகம், சந்திரலோகம், பிரம்மலோகம், கைலாயம், வைகுந்தம், திருப்பாக்கடல், அத்தனையும் என் வாய்க்குள்ள இருக்கு. உலகமுண்ட பெருவாயா அப்படின்றார் ஆழ்வார். அப்ப ஏன் பயப்படணும்? பகவான் நம்ம கூடவே தான் இருக்கார். அவர் வாய்க்குள்ளதான் நம்ம இருக்கோம். இவ்வளவு செக்யூர்டா இருக்கும் பொழுது எதுக்காக பயப்படணுமா? பிளைட்ல போறோம், அழகா நம்ம பாட்டு ஜாலியா தானே இருந்துட்டு இருக்கோம், தூங்குறோம். பிளைட் எந்த பக்கம் போகணும்னு நமக்கு தெரியறதா? அவன் இங்கேயோ லேண்ட் ஆக போறதுன்னு சொல்லும் போது நமக்கு தெரியறது. யார் கோயிங் டு நியர் ஏர்போர்ட் அப்படின்னா தெரியறது. அது வரைக்கும் தெரியறது இல்லையே, வண்டி ஓடுறதா இல்லையா கூட நமக்கு தெரியாது சமயத்துல. ஆனா எவ்வளவு நம்புறோம் அந்த நம்பிக்கை, அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் பகவான் கிட்ட வச்சேன்னா போதும். எந்த ஒரு விஷயம் மனசுல ஏதாவது கவலை வருதா, அப்பெல்லாம் நினைச்சுக்கோங்க, பகவானோட வாய்க்குள்ள நான் இருக்கேன், என் குடும்பம் அவன் வாய்க்குள்ள இருக்கு, அவனுடைய வேலை அவன் வாய்க்குள்ள இருக்கு, எல்லாம் அவனுடைய செங்கனி வாய்க்குள்ள இருக்கு. நிச்சயமா இது அவுட் ஆஃப் இது எதுவுமே கிடையாது, எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பக்தி இருக்கு, பகவான் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா சில சில சந்தர்ப்பங்கள், சில விஷயங்கள் நம்ம கைமீறி போகும்போது தானாகவே ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் வந்துடும். அந்த சமயத்துல எல்லாம் பகவானுடைய வாய்க்குள்ள நாம இருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டா ஒரு நாளும் ஒரு பயமும் வராது. பயப்படுறது என்ன அவசியம் இருக்கு? எல்லாத்தையும் சுவாமி பார்த்துக்கோ, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம்யஹம். அத்தனை அழகா பகவான் கீதையில சொல்லலாம், நீ என்ன நினைச்சுன்ற போதும் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த கேரண்டி கொடுக்கறான். நீ என்ன நினைச்சுன்ற, அவ்வளவுதான், என்ன நினைச்சுட்டே உன் கடமையை பண்ணு, என்ன நினைச்சுட்டே உன் முயற்சிகளை பண்ணு, மற்றதெல்லாம் என் பாடு. ராத்திரி தூங்குறோம் இல்லையா? அப்ப எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது, நம்ம ஆத்துக்க வேண்டிய பாலோ இல்லாட்டி கரண்டோ, நம்ம பாடுக்கு ராத்திரி ஏசியோ ஃபேனோ கொண்டு படுத்துடுறோம். அந்த கரண்ட் சப்ளை கண்டினியூஸா வர்றதுன்னா எங்கேயோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கோம், கரண்ட் சப்ளை வர்றது எல்லாம் வர்றது அப்படின்னா, மொபைல் போன் எல்லாம் யூஸ் பண்றோம், இன்டர்நெட் வர்றது, சேட்டலைட் கனெக்ஷன், நம்ம யாரா பிரயத்தனம் பண்றோம், யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பிரயத்தனமும் நம்ம படல. ஆனா யார் யாரோலாம் வேலை பண்ணிட்டு இருக்கா, நமக்கு வேண்டியது நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வேண்டியதை பகவான் பண்ணிட்டே இருக்கான். நம்ம பிரயத்தனத்தை, நம்முடைய முயற்சிகளை பண்ணும்போது தானாகவே அது சுலபமா நமக்கு கிடைக்கணும். அதனால நம்ம கடமைய பண்ணிட்டு பயப்படாம இருக்கணும். யசோதைக்காகவே பகவான் தன் வாயில சமஸ்த லோகங்களையும் காட்டினான். எதுக்காகனா, நான் இருக்கேன், நான் காப்பாத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன், எந்த பயமும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம், எந்த இன்செக்யூர்டு ஃபீலிங்கும் வேண்டான்னு நிரூபணம் பண்றதுக்காகவே பகவான் இந்த மண்ண திங்களேன்னு ஒரு பொய்ய சொல்லி இத்தனை லீலைகளை பண்ணி காட்டினான் யசோதா. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வாயை பாக்குறதையே விட்டுட்டான். இன்னைக்காவது அம்மா வாயில ஏதோ மாட்டின் இருக்குமா பாரு, நான் பயிரு உன் வாயை மட்டும் நான் பார்க்க மாட்டேன். எல்லாருடைய வாயிலும் பல்லு தெரியும், நாக்கு தெரியும், உள்நாக்கு தெரியும், தொண்டை தெரியும், உன் வாயில இதை தவிர எல்லாம் தெரியறது. அதுல வேற அவ பார்த்த அந்த வாய்க்குள்ள ஒரு கோகுலம், அந்த கோகுலத்துல ஒரு யசோத, அந்த அந்த யசோத கிருஷ்ணன் வாயை பார்க்க அதுக்குள்ள சமஸ்த லோகங்கள் அத்தனையும் அவனுடைய சொப்பு வாய்க்குள்ள. அவ்வளவு அழகா பகவான் நம்மள வச்சிருந்திருக்கான், சௌக்கியமா பத்திரமா ஜாகிரதையா. இந்த பூனை எல்லாம் தன் பூனைக்குட்டி எப்படி கவ்விண்டு போகும் தெரியுமா, புலிக்குட்டி எல்லாம் புலி எப்படி கவ்விண்டு போகும், அந்த மாதிரி ஜாகிரதையா அவ்வளவு அழகா. மார்ஜார நியாயம் சொல்லுவா, பூனைக்குட்டி நியாயம்னு சொல்றது. பூனைக்குட்டிக்கு எதை பத்தியுமே தெரியாது, அம்மா அதை எந்த இடத்துல வைக்கிறாளோ அந்த இடத்துல இருக்கும். பூனைக்குட்டிய தாய் பூனை ஒரே இடத்துல வைக்கவே வைக்காது, மாத்தின்றே இருக்கும், இடம் மாத்தின்றே இருக்கும். எந்த இடத்துல வச்சா அந்த பூனைக்குட்டிக்கு நல்லதோ அந்த இடத்துல கொண்டு வைக்கும். நீங்க யாராவது பிறந்த உடனே இல்லாட்டி சின்ன வயசுல ஜப்பான் ஆம்பிஷன் வச்சு யாராவது வந்தேன்னு ஒருத்தர் கை தூக்குங்க, சத்தியமா இருக்காது. ஏதோ அப்படி அப்படி போய் போய் கடைசியில் இன்னைக்கு ஜப்பான்ல வந்திருக்காள்னா இந்த இடத்துல வச்சா நல்லதுன்னு சுவாமிக்கு தெரியும், கொண்டு வந்து வச்சிருக்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல 9 மாசம் அம்மாவோட கர்ப்பத்துல பகவானே தான் வச்சான், அதுக்கப்புறம் அவன் வெளில கொண்டு வந்தான். ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல ஏதான ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், அப்பெல்லாம் ஜப்பான் ஒரு கற்பனையா இருந்திருக்குமா, சத்தியமா இல்லையே. ஆனா இன்னைக்கு ஜப்பான்ல இருந்திருக்கள், ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கள் அப்படின்னா ஒரு லெவலுக்கு அப்புறமா உங்களுக்கு யோசனை வந்திருக்கும். ஆனா நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஜப்பான் வாழ்க்கையை பத்தி பகவானுக்கு தெரியும். அதுக்காகத்தான் இத்தனை பேர் இங்கேயும் உங்களுக்கு வேண்டிய ஆட்களை எல்லாம் சேர்த்து வச்சு, தமிழ்காரெல்லாம் சேர்த்து வச்சு, ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சு இன்னைக்கு ஒரு சத்சங்கம் மறக்கணும். எத்தனை பேர் முகத்தை உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு எத்தனை பேர் என்ன தெரியும், சத்தியமா தெரியும். ஆனா இத்தனை பேரும் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், அவன் அனுபவிப்போம்னு பகவானுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு இவ்வளவு விஷயங்கள் எப்ப நம்ம பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இது. இது நேத்தியோ முந்தானத்தையோ போன மாசமோ நமக்கு அப்பதான் தெரியும், சத்சங்கம் வரப்போறோம், நான் வரப்போறேன், உபன்யாசம் பண்ண போறேன், மேபி ஒரு 20 நாள், 1 மாசம், 2 மாசத்துக்கு முன்னாடி பிளான். பட் அதுக்கு முன்னாடியே கண்ணனுக்கு தெரியும். அப்ப இவ்வளவு பிளான் பண்றவன் லைஃப் நடத்த மாட்டான். எங்கேயோ இருந்த நம்மள இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நம்ம எல்லாம் உள்ளூர்ல யாரும் பார்த்ததே இல்லை. எத்தனை பேர் நான் பேசும்போது மெட்ராஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கு எங்க இருக்காங்க தெரியாது. அந்த மெட்ராஸ்காரெல்லாம் வந்து ஜப்பான்ல வந்து மீட் பண்றோம் அப்படின்னா கண்ணனுக்கு தெரியும். இந்த மாதிரி எத்தனை விஷயம் நான் உங்க நமக்கு புரிஞ்சதுக்காக சொல்றேன். அப்ப இவ்வளவு தூரம் பிளான் பண்ற பகவான் நம்மளை விட்டுடுவானா, எவ்வளவு அழகா பிளான் பண்ணி எத்தனை விஷயங்கள் எவ்வளவு பக்குவப்படுத்தி இந்த ஜப்பான் வரத்துக்கு எத்தனை வாட்டி டீச்சர் நம்மளை ஹோம்ஒர்க் எழுத சொல்லியிருக்கா, எத்தனை வாட்டி ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் சொல்லியிருக்கா, எத்தனை வாட்டி நீல் டவுன் சொல்லியிருக்கா, எத்தனை வாட்டி கிளாஸ் விட்டு வெள்ள நின்று சொல்லியிருக்கா, எத்தனை வாட்டி அப்பாட்ட பெல்ட்ல அடி வாங்கியிருக்கும், எத்தனை வாட்டி என்னெல்லாம் திட்டு வாங்கியிருக்கோம், அது எல்லாம் எங்கடா கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கனா இன்னைக்கு ஜப்பான்ல உட்கார்ந்து பகவத் விஷயம் கேட்டுருக்க. அப்ப பகவான் உங்களை வசதி தான் கொண்டு வந்திருக்கானே ஒழிய ஒரு நாளும் கீழே இறக்கல. நன்னா புரிஞ்சுக்கோங்க, சின்ன வயசுல பண்ண தவறுகள், அதுக்கு வாங்கின தண்டனைகள், யாரோ திட்டினது, இல்லாட்டி எத்தனையோ பேர் ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணிருப்பா, அது எல்லாம் கொண்டு வந்து எங்கடா உட்கார வச்சிருக்கா, இன்னைக்கு ஜப்பான்ல சௌக்கியமா ஒரு இடத்துல உட்கார வச்சு பகவத் விஷயம் கேட்க வச்சிருக்கு இல்லையா. இதுதான் பகவான் நம்மளை நடத்துறான்றதுக்கு உதாரணம். சத்தியமா பகவான் நம்ம முன்னேறதுக்கு பெரிய ஆசை இல்லைன்னா கூட பகவான் நம்மளை துரத்தி துரத்தி முன்னேற வச்சிருக்கான். நம்ம எல்லாம் குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற ஆளுங்க, அஞ்சாம் கிளாஸ்ல இருப்போம், 6ஆம் கிளாஸ் போயிடும் பாஸ் ஆனவன்னு, ஃபர்ஸ்ட் 2 நாள் நன்னா இருக்கும், 5 நாள் நன்னா இருக்கும், 6ஆம் கிளாஸ் பாட ஆரம்பிச்சோன்னு 5ஆம் கிளாஸ்க்கே போயிடலாம் போல இருக்கு, சௌகரியமா இருந்தது. ஏன்னா தெரிஞ்ச பாடம், தெரிஞ்ச டீச்சர், தெரிஞ்ச கிளாஸ், இது புது டீச்சர் புது கிளாஸ் ஆன்னு இருக்கும். அப்ப நமக்கு ஆசையில் ஆனா பகவானே போர்ஸ் பண்றான் பாருங்க. இப்ப ஆபீஸே சில சமயங்கள் ஏதாவது சில ஆபீஸ் ரொம்ப படுத்துறா அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்காகத்தான் எல்லாமே. எப்பயுமே நம்மள கீழே இறக்கிறதுக்கு நம்ம என்னடா எப்பவுமே சோம்பேறிகள். ஒரு விஷயம் கம்ஃபர்ட் முடிவு பண்ணிட்டோம்னா அதை எப்படியாவது பாடுபடுத்து காப்பாத்திக்கிறதுல மகா கெட்டிக்காரன். பிளைட்ல ஏறினா கூட நம்ம பேக் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடப்படாது, நம்ம தலைக்கு மேல இப்படியே வச்சுக்கணும், அங்கேயே இருக்கணும், யாராவது பேக் எடுத்த உடனே இப்படி எட்டி பார்த்துப்போம். இந்த கோவில்ல செருப்பு விட்டா நம்ம செருப்பு ஜாகிரதையா வச்சுப்போம். இந்தியாவில ட்ரெயின்ல அந்த லக்கேஜ் கீழே வைப்போம் பாருங்க, அப்பா அந்த சீட்டை என்னமோ விலைக்கு வாங்கின மாதிரி, போக போறது 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ அந்த பர்த் சீட் நான் தான், அதுக்கு யாராவது கால் வச்சுட்டா அடி வயிற்றுலேருந்து ஒரு கோபம் வரும் பாருங்கோ, என்னமோ நம்ம தலையிலேயே கால் வச்ச மாதிரி வருத்தமா இருக்கும். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம இருக்கோம், இதையும் தாண்டி பகவான் நம்மளை நடத்திட்டு இருக்கான். பகவான் ரொம்ப அழகா நம்ம வாழ்க்கைய ரொம்ப அழகா பிளான் பண்ணி பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கான். நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணா கிருஷ்ணா ஜபிக்கணும். ஜபிச்சோம்னா ஓகே இந்த விஷயம் இதுக்காக நடக்கிறது, எல்லாம் நன்மைக்கே, நல்லதுதான் நடக்கிறது, கெடுதல் நடக்கவே இல்லை. சத்தியமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த எத்தனை விஷயம், சில விஷயங்கள்லாம் கெடுதல் அசிங்கம் நினைச்சிருக்க, அதுவும் நன்மைக்கே. அந்த நன்மை தான் இத்தனை தூரத்தை உங்களை கொண்டு வச்சிருக்கு. யாருக்கிட்டயோ வாங்கின திட்டு, யாரோ உங்களை வெறுப்பேத்தினது, இல்லாட்டி நீ எல்லாம் உருப்பட மாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தை, இன்னைக்கு தலைநிமிந்து நிக்கிறேன்னா அன்னைக்கு அவ சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு கொண்டு வச்சிருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்து பகவான் நம்மள அழகா டிரைவ் பண்ணிட்டே இருக்கான், டிரைவிங் போர்ஸ் அவன் தான். இத்தனையும் புரிய வைக்கிறதுக்காக தான் பகவான் தன்னுடைய சொப்பு வாய்க்குள்ள சமஸ்த லோகங்களையும் காட்டி எல்லாத்தையும் நான் நடத்தின்றிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நான் கவனிச்சுருக்கேன், எனக்கு தெரியாம உனக்கு ஒண்ணு நடக்காது. நமக்கு நம்ம தடிக்க விழறோம்னா கூட கிருஷ்ணனுக்கு தெரியும், நம்ம பல்லு உடஞ்சாலும் கிருஷ்ணனுக்கு தெரியும், நம்ம பொய் சொல்றது கிருஷ்ணனுக்கு தெரியும், நம்ம திட்டு வாங்குறது கிருஷ்ணனுக்கு தெரியும், நம்ம மனசுல உண்டாகிற மாற்றம் ஒரு வைராக்கியம் வருது பாருங்க, எங்கே இருந்து வருதுன்னா உள்ளுக்குள்ளே இருந்து பகவான் நம்மளை உசுப்பேத்தி விடுறான். வெக்கமா இல்ல அவா சொல்றது வெக்கமா இல்ல, உள்ளுக்குள்ளே ஒரு வார்த்தை வரும் பாருங்க, வெக்கமா இல்ல இப்படி சொல்லிட்டு ஆளேன்னு உள்ளுக்குள்ளே ஒரு ரோஷம், இந்த ரோஷத்தை கொடுத்து நம்மளை முன்னேற்றது பகவான். இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காகத்தான் பகவான் தன்னுடைய சொப்பு வாய்க்குள்ள சமஸ்த லோகங்களையும் காட்டி எல்லாம் என்னுள் அடக்கம், எல்லாத்தையும் நான் கவனிச்சின்றிருக்கேன். சூத்திரே மணிகனாயிரம் மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோக்தம். சூத்திரே மணிகனாயிவ, கீதையில பகவான் சொல்றான், அர்ஜுனா என்னை காட்டிலும் மேலான அவஸ்தை எதுவும் இல்லடா, எப்படி ஒரு நூல்ல மணிகள்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ அது போல அனைத்தும் என்னிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றான் பகவான். அப்ப அவ்வளவு சிரேஷ்டமா இத்தனையும் என்னால் நடக்கிறது அப்படின்னு காட்டுறதுக்காகவே பகவான் மன்ன தின்னு தன் வாய்க்குள்ள சமஸ்த உலகங்களையும் காட்டி கொடுத்தான். யசோதை நந்தகோபர் எல்லாரும் பரமானந்தப்பட்டார்கள், ஆனந்த தலைக்கிற பகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான லீலைகள், குழந்தைகளோட விளையாடுறான், அம்மா சொல்றது அப்படியே கேட்கிறான், அம்மா சொன்னா அப்படியே நம்புறான். ஒரு சந்தர்ப்பத்துல ஓன்னு அழுதுண்டு வரானாம் கண்ணன், யசோதை கேட்கிறா எதுக்குடா அழறாய் அப்படின்ன உடனே பலராமண்ணா சொல்றான், உனக்கு குடிமி பெருசா இல்லை, எனக்கு தான் குடிமி பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டானான். அதுக்கு ஒரு அழுக, இந்த குழந்தைல எதுக்குதான் அழுன்னு வியவஸ்தையே கிடையாது, நம்ம அழுகைக்கும் வியவஸ்தை இல்லை வச்சுக்கோங்களேன், நம்ம வெள்ள சொல்ல முடியல, அதுங்க சொல்றது தைரியமா ஓன்னு அழுதுட்டான். யசோதை சொன்னா கவலையே படாத, அம்மா தங்க கிண்ணத்துல பால் வச்சிருக்கேன், அண்ணா குடிச்சேன்னா கடகடன் குடுமி வந்துடும், நல்லா வளர்ந்துட்டாளா அம்மா வார்த்தை அப்படியே நம்பிண்டு ஒரு டம்ளர் எடுத்தானா, ஒரு சிப்பு குடிச்சானா, இழுத்து இழுத்து பார்த்தானா, இழுத்து இழுத்து பாருங்க கை கொஞ்சம் நீளமா போகும் இல்லையா, ஆ குடுமி வளர்றது குடுமி வளர்றது. யசோதை அப்படி ஏமாத்திட்டாலாம் கிச்சா பையில, லீலாசுகர் சொல்ற இப்படி யசோத வார்த்தைய நம்பி ஒவ்வொரு வாய் குடிக்கும் பொழுது குடுமையை தொட்டு தொட்டு பார்த்து பலராமன் கிட்ட போய் பாரு என் குடுமி இவ்வளவு பெருசா எடுத்து பார் அப்படின்னு கொடுத்தான். காகபக்ஷம்ன்ற அந்த சிக்கைய வச்சுட்டு கண்ணன் யசோத பார்த்து கண்கள்ல கண்டி நான் சொல்றேன் அப்படியே கேக்குறதே குழந்தை, குழந்தைகள்ல சமயத்துல அம்மா சொல்ற போய் அப்படியே நம்பும், சமயத்துல குழந்தைகள் அம்மா எனக்கு யானை வாங்கி கொடு அப்படின்னு கட்டாயம் குழந்தை நாளைக்கு வாங்கி தரேன்னு அம்மா யோசிக்கவே மாட்டா. அடுத்த நாள் குழந்தை கேட்கும், அம்மா யானை எங்க யானைக்கு உடம்பு சொல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான்னு விடுவா, அவ்வளவுதான் குழந்தை நிஜமாவே யானை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா போல, பெட்ல தாச்சிக்கு வச்சிருப்பாளா, அது ஊசிலாம் போடுவா, ஆமா ஆமா அதுக்கு அதை வச்சே கதை சொல்லி மம்மு ஊட்டிடுவா. இது கொஞ்சம் ஏமாந்தா போதுமே, கண்ணன் அவ்வளவு தூரம் வெகுளியா எல்லாம் தெரிஞ்சவன், ஆனாலும் யசோதையின் இடத்துல ஒன்னும் தெரியாத குழந்தையாகவே பிரபு நடிக்கிறான். அதனாலதான் என்ன தவம் செய்தனை யசோதா, அவ்வளவு தூரம் யசோதா அனுபவிக்கிறா. இப்பெல்லாம் நன்னா குழந்தைகளோட விளையாட ஆரம்பிச்சுட்டான், சின்ன சின்ன கண்டுகுட்டிகள்லாம் மேய்ச்சண்டு பிருந்தாவன காட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டான். கோகுலத்திலேருந்து பிருந்தாவன காட்டுக்கெல்லாம் பகவான் போகிறான், அழக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜோர, ஒவ்வொரு நாளும் குழந்தைகளோட விதவிதமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் கண்ணனுக்கு. ஒவ்வொரு நாளும் கண்ணை கட்டிண்டு விளையாடுவா, கண்ணாமூச்சி விளையாடுவா, சமயத்துல மிமிக்ரி பண்ணுவா, கண்ணன் மிமிக்ரி பண்றானோ இந்த மயில் எல்லாம் நிக்கிற மாதிரியே பகவான் ஒரு காலை தூக்கி அப்படி பின்னாடி வச்சுட்டு ஒரு கையை அப்படி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு அழகா அந்த மயிலோட தோகை அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பகவான் வலது கால் அப்படி நீட்டிண்டு மயில் மாதிரி இப்படி 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 கழுத்தை ஆட்டுறான். உடனே ஒரு குழந்தை அழகா தவக்களை மாதிரி பண்றது, ஒரு குழந்தை பறவை மாதிரி பண்றது, ஒரு குழந்தை பாம்பு மாதிரி பண்றது, ஒரு குழந்தை புலி மாதிரி பண்றது. கண்ணன் இவர்களோட விளையாடுறான், தேவர்கள் எல்லாம் கைய கூப்பிக்கிறா. சுவாமியோட இந்த குழந்தைகள் எப்படி விளையாடுறா? நம்ம எல்லாம் சுவாமினா ஒரு பயம், இல்லாட்டி பயம் கலந்த மரியாதை, இல்லாட்டி உமாச்சு கண்ணை குத்து. நமக்கு அப்படித்தானே பயமுறுத்தி வச்சிருக்கா. உமாச்சு கண்ணை குத்தவே குத்தாது. உமாச்சி ரொம்ப சமத்து. நம்ம எவ்வளவு அசடா இருந்தாலும் உமாச்சி ரொம்ப சமத்துதான். தேவர்கள்லாம் பாக்குறா எப்பேற்பட்ட பரபிரம்மம். பெரிய ரிஷிகள் ஞானிகள்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபசு பண்ணி அடைய வேண்டிய பகவான இந்த குழந்தைகள் எப்படி அனுபவிக்கிறா அப்படின்னு மயங்கி போறாளாம். அழக பகவானோட உட்கார்ந்து ஆனந்தமா விளையாடிண்டு சாப்பிடறதான். ஒரு குழந்தை டப்பா திறந்து அப்படி பாதி சாப்பிட்டுட்டு, ஏ கிச்சா நன்னா இருக்கடா இந்தாடா அப்படின்னு கொடுக்கறதா. பகவானுக்கு அப்படி யாராவது நம்ம நிவேதனம் பண்ணிருக்கோமா? சுவாமிக்கு வாயில டேஸ்ட் பண்ணிடப்படாது, வாசனை கூட வரப்படாதுன்னு இல்லையா? ஆனா அந்த குழந்தைகள் பாதி கடிச்சுட்டு கிருஷ்ணகிட்ட கொடுக்கறதா. அந்த எச்சில கிருஷ்ணன் வாங்கி சாப்பிடறான். ஏண்டான அந்த பிரீத்தி சபரி கொடுக்கறான்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த குழந்தைகள் கொடுக்க அழகா சிவபெருமான், பார்வதி தேவி, பிரம்மதேவர், சரஸ்வதி தேவி, இந்திரன், சந்திரன் எல்லாரும் கைகூப்பிக்கிறாள். அந்த குழந்தைகள் எவ்வளவு பாக்யம் பண்ணிருக்கா அப்படின்னு. சமயத்துல ஏதான குழந்தை அவ அம்மா சொல்லிருக்கா, குழந்தை கிச்சாக்கு ஒரு லட்டு, உனக்கு ஒரு லட்டுன்னு. ஆனா இதுக்கு மனசு வரமாட்டேங்கிறதான், ரெண்டு லட்டுலயும் தனியே தான் எடுத்துக்கணும். அப்ப சொல்லியிருக்கான், டே எங்க அம்மா உனக்கு ஒரு லட்டுல பாதி கொடுக்க சொன்னா இந்த பொருள் விளங்கா உருண்டைன்னு ஒண்ணு உண்டு. புருவிளங்கா உருண்டைன்னு சொல்லுவோம். இந்த காலத்துல எல்லாம் அது ஈஸியா கரையிற மாதிரி பண்ண, அந்த காலத்துல பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கானு டெஸ்ட் பண்றது அதுதான் வேணும். இப்ப எல்லாம் கொடுத்தோம்னா தானா டாக்டர்கிட்ட போக வேண்டாம், பல்லு தானா ஓவனா கழட்டும். நம்ம லெவல் அப்படிதான் இருக்கு. இப்ப அந்த புருவிளங்கா உருண்டைய கொடுத்துட்டாலாம் அது சொல்றது, கிச்சா இதுல பாதி உனக்கு பாதி எனக்குன்னு எடுத்தான். சரிடா கடிச்சு கொடுறா அப்படின்னு விட்டானோ. உடனே அவன் கிருஷ்ணகிட்ட கொடுத்தான், கிருஷ்ணா கரெக்டா பாரு இவ்வளவு பெருசு இருக்கு, இதுல பாதி எனக்கு, எச்சப்படப்படாது, மேல துணியை வச்சு கடிக்கும், ரொம்ப ஹைஜீனிக் இல்லையா? அதெல்லாம் அதெல்லாம் பண்ண கலாட்டா தானே. உடனே அழகா துணியெல்லாம் வச்சு கடிக்கணும்ன்றான் கிருஷ்ணன். கடிக்க வரலையாம். அப்ப கிருஷ்ணன் சொல்றான், டே இந்த பொருவிளங்கா உருண்டை மட்டும் கடல் உருண்டை மாதிரி கடிக்க வராதுரா, இது வாயில கொஞ்ச நேரம் ஊற வச்சா கொஞ்சம் கொஞ்சமா கடிக்கலாம்டா. சரிடா கிருஷ்ணா. உடனே துணியை எடுத்தானா வாயில போடனானா, எங்கடா கரையறதாடா வாய அப்பப்ப திறந்து காட்டு சைஸ் குறையறதா பாத்துக்கிறேன்றானான். ஆ அப்படின்றானான். அப்புறம் பகவான் இங்க உமிழ்நீர்ல கொஞ்சம் கொஞ்சமா கரையுமே, அப்பப்ப கடிக்கிறேன், இதோ இருடா கடிக்கிறேன்டா. கடிக்க கடிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஓவரத்தை அப்படி சுரண்டி 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 வரும். இப்படியே பாத்துட்டு இருக்கான் கிருஷ்ணன் வாய ஆன்னு பாத்துட்டு இருக்கான். கிருஷ்ணன் கொடுப்பான் 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 கொடுப்பான். இது அவனோட பங்கு, அவனுக்கு நன்னா தெரியும். இவன் தரமாட்டான்னு தெரிஞ்ச அம்மா அப்படி சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சு பகவான் தோ தரேன் தோ தரேன். பார்த்தா திடீர்னு பார்த்தா சைஸ் ரொம்ப சின்னதா போயிடுது, எள்ளூரோட சைஸுக்கு ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரே அழுகு. உடனே கிருஷ்ணன் வாய்க்குள்ள கைய விட்டு அந்த புருவலங்கா உருண்டை ஒரு பிடுங்கு பிடுங்கினான். பகவான் சும்மா இல்லாம விரல வேற ஒரு கடி கடிக்கு ஆன்னு கத்தின்னு இவன் கிருஷ்ணனை ஓங்கி அரைஞ்சு, ஏன் புருவலங்கா உருண்டைய வாயில போண்டு என்னை ஆடா கடிக்கிறேன், இவன் அறைய அவன் வாயில இவன் பிடுங்க, கிருஷ்ணன் அதை திரும்பியும் பிடுங்க, இவன் கடைசியில உனக்கு தரமாட்டேன், இவன் வாயில போட்டுக்க. கிருஷ்ணன் வாயில விழுந்த புருவிளங்கா உருண்டை எடுத்து இவன் வாயில போட்டுக்கிறான்னா எப்பேற்பட்ட பாக்யம் இருக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. அகோபாகியம் அகோபாகியம் நந்த கோப விரஜவுகசம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பிரம்மதேவர் சொல்றார், இந்த கோப குழந்தைகள் என்ன பாக்யம் பண்ணிருக்கா, கிருஷ்ணனோட இப்படி விளையாடுறாளே, எத்தனை அழகா விளையாடுறாவா, இந்த பாக்யம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கலையே அப்படின்றான். இதுல எல்லாம் போய் அழகா யமுனையில குளிக்கும். அழகா குளிக்கும் பொழுது ஒரு நாள் கிருஷ்ணனோட கோமணத்தோடு உருவிடுச்சு. கிருஷ்ணனோட குளிச்சுட்டா, என் கோமணத்தை காணண்டா காணண்டா, ஒரு பையன் அழகா கரை மேல ஏறிட்டான் தூருக்கு உன் கோமணம், மேல வந்து வாங்கிக்கணும்னா வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணன் சும்மா இல்லாம பக்கத்துல ஒரு குண்டு பையன் கோமணம் உண்டு, அவனை புரிஞ்சுக்கிட்டான். ஒவ்வொன்னா கடைசியில பார்த்தா ஒவ்வொன்னும் கோமணம் இல்லாம நிக்கிறது. இத்தன லீலையும் யமுனா தீரத்துல பிருந்தாவனத்துல நடக்கிறான். எல்லாம் ஒன்னோட ஒன்னு விளையாடுறதா. அப்ப கண்ணன் ஒரு குழந்தை கிட்ட சொல்றான், டே உனக்கு நான் ஷவர் பண்றேன்டா, பண்ணுடா கிருஷ்ணா. உடனே பகவான் வாய் நிறைய தண்ணின்னு ஊதுறான். உடனே அவன் பார்த்தான், ஏய் எச்சையாட ஏமா துப்பன், அவன் வாயில தண்ணி அவன் அப்படின்னு கிருஷ்ணன் மேல ஊதுறான். கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாருன்னு பாத்துருக்கோம் இல்லையா, இத்தனையும் குழந்தைகள் கிருஷ்ணன் மேல வாயில தண்ணிய விட்டு கிருஷ்ணனுக்கு ஒரு அபிஷேகம். உடனே கிருஷ்ணன் என்னையிலையாட எச்ச துப்பினேன்னு சொல்லி அவன் மேல சூச்சு போறான். உடனே அவன் பார்த்தான், நான் மட்டும் சும்மா இருப்பேன், அவன் சூச்சு போ. இப்படி எல்லாம் விளையாடினான் பகவான் யமுனா தீரத்துல. பிரம்மதேவ சிவபெருமான் எல்லாம் கைய கூப்பிண்டா, என்ன பாக்கியம் பண்ணிருக்கான் அந்த குழந்தைகள், எவ்வளவு சுவாதீனம். எங்க கிருஷ்ணன் எங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு தோல் மேல கை போட்டுக்கிறாளா, தோல் மேல கைய போட்டு அழகா கிருஷ்ணா வாடா விளையாடலாண்டா அப்படின்லாம் சொல்லி விளையாடுறதுகளாம் இந்த குழந்தைகள். இப்படி எல்லாம் கண்ணன் லீல பண்ணும் பொழுதுதான் பிராமணர்கள் சில பேர் அழகா பிருந்தாவனத்துல யஜ்யம் பண்றதுக்குன்னு வர. அப்ப இந்த குழந்தைகள்லாம் அன்னைக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுங்களுக்கு ரொம்ப பசி. கிருஷ்ணன் கிட்ட சொல்லிடுத்து, கிருஷ்ணா ரொம்ப பசிக்கிறதுடா, ஏதான சாப்பாடு வேணும்டா கிருஷ்ணா, பிளீஸ்டா அப்படின்னு எடுத்துக்கள். உடனே கண்ணன் சொன்ன, பிருந்தாவனத்துல நிறைய மரங்கள் இருக்கேடா, நிறைய பழம் எல்லாம் இருக்கேடா, நல்லா மாம்பழம் எல்லாம் இருக்கேடா, நல்லா பனம்பழம் எல்லாம் இருக்கே, சாப்பிடுங்கடா. ஓடா கிருஷ்ணா போர் அடிக்கிறதுடா, எப்ப பார்த்தாலும் பழமே சாப்பிட்டு இருக்கோம்டா. உடனே பகவான் திருச்சுண்டே கேட்டானா கிருஷ்ணன், அப்ப என்ன உனக்கு என்ன அப்பளம் வேணுமா, வடை வேணுமா, அப்பம் வேணுமா, அதிரசம் வேணுமா, பாயசம் வேணுமா, லட்டு வேணுமா கிருஷ்ணா, கேக்குறதுக்கே நன்னா இருக்கேடா, இதெல்லாம் பிராமணா தான்டா சாப்பிடுவா, பிராமணா போஜன பிரியகன் வா, பிராமணால மாதிரி சாப்பிடுறது லோகத்து ஆளே கிடையாது தெரியுமா, எல்லாத்துக்கும் ஒரு மெனு தான், தவசத்திலேருந்து அம்மாவாசையிலேருந்து கிருத்திகை எது வேணா இருக்கட்டும் மெனு, துவாதசி மெனு, ஏகாதசி மெனு, எல்லாத்துக்கும் மெனு தான் மீன், தீபாவளி மெனு, ஸ்ரீ ஜெயந்தி மெனு, ஸ்ரீராமநவமி மெனு, நரசிம்ம ஜெயந்தி மெனு, ஸ்ரீராமநவமி நான் சொல்றேன், உடனே என்ன ஞாபகம் வரும், சத்தியமா நீர்மோர் பானகம் இதானுங்க, ராமன ஞாபகம் வேணா சொல்லுங்க, அவ்வளவுதான். கிருஷ்ண ஜெயந்தினா சீட முறுக்கு இதெல்லாம் தானே. அப்ப நாக்காலேயே ஜீவிக்கிற ஒரு கூட்டம், நாக்குதான் பிராதான்யம். அதனால பகவான் சொல்லிட்டா, இத்தனை வேணுமாடா, ஆமாண்டா கிருஷ்ணா பிளீஸ்டா, கவலையே படாதீங்கோ, இங்க பக்கத்துல பிராமணாவெல்லாம் யஜ்யம் பண்றதுக்கு வந்திருக்கா, யஜ்யத்துல நல்ல சாப்பாடு எல்லாம் பண்ணுவா, நீங்க போங்கோ, அழகா நான் சொல்றத சொல்லுங்க, முதல்ல வாழ நமஸ்காரம் பண்ணிடுங்கோ, கைய கூப்பிக்கோங்கோ, இந்த மாதிரி யஜ்யத்துல எல்லாம் அழகா எல்லாம் கொடுக்கலாம்னு சாஸ்திரம் இருக்குன்னு போய் சொல்லுங்கோ, கட்டாயம் கொடுப்பான்னு கொடுத்தான் சொல்லிட்டான். உன்னை குழந்தைகள் நான் சுள்ளி குதிச்சு ஓடுறது, ஏ இன்னைக்கு அப்பளம் எனக்குடா, அப்பளம் எனக்குடா, நான் 50 வடை சாப்பிடுவேன், வட்ட சொல்லுவான் நான் 100 அப்பளம் சாப்பிடுவேன், அதிரசம் எனக்குதான், பாயசம் எனக்குதான், எல்லாம் குஷியா ஓடுறதுகள், துள்ளி குதிச்சு ஓடுறது. அழகா போனா அங்க பிராமணாள்லாம் யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா, இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அழகா நமஸ்காரம் எல்லாம் பண்ணி கையெல்லாம் கூப்பிண்டு ஜோரா, இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் பசிக்கிறது, நீங்கெல்லாம் அன்னம் கொடுக்கலாம், பெரிய தானம் தர்மம் எல்லாம் சொல்லிட்டு பிராமணாளுக்கு கோபம் வந்துடுத்து. இதுங்கெல்லாம் யார் வந்து யார்கிட்ட என்னத்த சொல்றது, தரேன்னு சொல்லல, தரமாட்டேன்னு சொல்ல உருன்னு முறைச்சா குழந்தைகள் பயந்து ஓடி வந்துடுத்து. கண்ணன் கிட்ட வந்தா ரொம்ப டயர்டா டல்லா, என்னடா ஆச்சு நான் போடா, அந்த பிராமணா ஒன்னும் தரல, ஆனா நல்ல வாசனைடா, நீ சொன்ன மாதிரி அப்பம் அப்பளம் பாயசம் வடை எல்லாம் இருந்ததுடா, வாசனை மூக்க தொலைச்சுதுடா. அந்த பிராமணா ரொம்ப கன்ஜூஸ்டா, ஏண்டா அப்படி சொல்றேன்னா, யமுனையில போய் அள்ளி அள்ளி தண்ணியே குடிக்காம ஸ்பூன் ஸ்பூனா தண்ணி விட்டு குடிச்சிருக்காரு, எல்லாம் அசுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமாக ஆசமனம் பண்ணா, யமுனையில போய் அள்ளி அள்ளி தண்ணி குடிக்காம இவ்வளவு தண்ணி இருக்கும்போது கூட அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் விட்டு இப்படி இப்படி குடிச்சிருக்காரா, இவாளுக்கிட்ட என்னடா சாப்பிடுவா. பகவான் சிரிச்சான், இல்லடா அதெல்லாம் ஒரு முறடா, என்னத்த முறையோ, தண்ணியை கூட வாங்கி குடிக்க மாட்டேங்கிறா, நீ என்னடா நானா வாசனடா கிருஷ்ணா, ரொம்ப பசிக்கிறத ஓன்னு ஒருத்தன் அழுதான். கிருஷ்ணன் கேட்டான், ஏன்டா அதுற, நான் நிஜமா இன்னைக்கு ரொம்ப பசிக்கிறது, யமுனா தண்ணிய குடிச்சுக்கலாம், இல்லாட்டி 4 மாம்பழம் தின்னலாம்னு நினைச்சேன், உன் பேச்ச கேட்டு அப்பளம் வரப்போறது, வடை வரப்போறது, அதிரசம் வரப்போறதுன்னு இருந்தேன், எல்லா வாசனைய வேற முகந்துட்டேன், ரொம்ப பசிக்கிறதா கிருஷ்ணான்னு அழ ஆரம்பிச்சுட்டான். கண்ணன் சொன்னா, கவலைப்படாதீங்கடா, திரும்ப போங்கோ அப்படின்னா, உடனே குழந்தை கேட்ட, திடீர்னு வந்துடலாமா, என்ன அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான், குடுக்கலையா எடுத்துடணும் அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த உகாண்டா பக்கம் எல்லாம் போனா அவளுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவளுக்கு வேண்டியது அடுத்ததா கிட்டதான் எடுத்துட்டு போயிடுவா, ஏன் எடுத்தா அப்படின்னா எனக்கு வேணும் எடுத்துட்டு, அவ்வளவுதான், இதுக்கு ஒண்ணு பதிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த குழந்தைகளை பகவான் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான், திருடி திருடலாமாடா, வெண்ணு திருடலாம் மாறினா. கிருஷ்ணன் திருடலாம் வேண்டாம், பிராமணன் அநியாயத்துக்கு திட்டுவாடா, திருடலாம் வேண்டாம், நீங்க நேர கொல்ல பக்கம் போங்க. பின்பக்கமா போனேன்னா இந்த பிராமண மாமிகள்லாம் உட்கார்ந்து இருப்பா, அவாட்டி இத்தனையும் சொல்லணுமாடா, அவளையும் நமஸ்காரம் பண்ணணுமாடா அப்படின்னு வச்சுக்க குழந்தைகள். பகவான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போய் கைய கூப்பிண்டு கிச்சாக்கு பசிக்கிறதுன்னு சொல்லுங்க, பலராமனுக்கு பசிக்கிறதுன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா அவளே எல்லாம் தடுவா. சரிடா கிருஷ்ணா சந்தோஷமா கிளம்புறதுகளா, இதுதான் நம்பிக்கை. ஒரு தடவை பகவான் போய் சொன்னான் பிராமணர்கள் கிட்ட, கடைக்கல வந்துட்டா. ரெண்டாவட்டி பகவான் சொன்னா, போடா நீ போய் சொல்ற, நீ கூட வாடான்னு எதுக்கும் சொல்ல தோணலையும். கண்ணன் சொன்ன உடனே அதே நம்பிக்கையோட. நமக்கு சில விஷயங்கள் முதல் தர போ நடக்கல வச்சுக்கோங்களேன், உடனே பகவான் மேலக்கு நம்பிக்கை குறையும், சரி போ அப்படி விட்டுடுவோம். ஆனா அந்த குழந்தைகள் அப்படி அன்கண்டிஷனல் ஃபெய்த், கிருஷ்ணன் நல்லதுதான் பண்ணுவான். நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல இந்த விஷயத்த மறந்து போயிடுறோம். ஒரு தடவை முயற்சி பண்ணி நடக்கல அப்படின்னா ஓ அவ்வளவுதான், உடனே ஜோசிக்காரனை பார்ப்போம், நியூமராலஜி படி பார்ப்போம், என்னெல்லாம் உண்டு. ஜப்பான் வாஸ்துவ நீங்க பாக்கல எனக்கு தெரியாது, வேற ஒண்ணு ஒண்ணு திருச்சிந்தே ஒண்ணு தாத்தா ஒண்ணு நிற்கும், அது குபேரனை வச்சிருந்தா உடனே அப்படியே பணம் கொட்டும் அப்படின்னு. என்ன கர்மா இருக்கோ அதுக்குதான் கொட்டு விடும், அது எதுவும் எல்லாம் கொட்டவே கொட்டாது, ஒன்னும் கொட்டாமலே எப்படி இருக்கும். இதுல வேற இஷ்டத்துக்கு வந்து விடுத்தனா கஷ்டம். பகவான் ரொம்ப ஜாகிரதையா தான் நமக்கு எல்லாருக்கும் பார்த்து பார்த்து கொடுக்கணும். எதுவுமே அளவுக்கு அதிகமான நஞ்சுதான். ஒரு எல்லையில இருக்கிற வரைக்கும் வி ஆர் வெரி சேஃப். பகவான் அத்தனை அழகா சொன்ன உடனே குழந்தைகள் நம்பிட்டு போகிறது. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். என் கிருஷ்ணன் எனக்கு நல்லதுதான் பண்றான், சரி அந்த விஷயம் நடக்கலையா, வேற ஏதோ ஒரு காரணம். நம்ம எல்லா முயற்சியும் ஒழுங்கா பண்ணோம், நமக்கு தெரிஞ்ச 100% எஃபர்ட்ஸ் போட்டோம், அப்படியும் ஒரு விஷயம் நடக்கலையா, அப்ப இதை விட பெஸ்டா கண்ணன் ஒரு பிளான் வச்சிருக்கான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணன் நிச்சயமா ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கான், நிச்சயமா இதோட மோசமான ஒரு பிளான பகவான் பண்ண மாட்டான். குழந்தை அவாவா குழந்தைக்கு யாராவது கெடுதல் பண்ணுவோமா, அதோட லெவலை குறைப்போமா? நம்ம கஷ்டப்பட்டாவது குழந்தைக்கு இன்னும் நல்ல வசதியான ஒரு சௌகரியத்தை கொடுக்கணும் எதிர்பார்ப்போமே ஒழிய, நம்ம ஆபீஸ் தூரம் போவோம் இல்லாட்டி ஆபீஸ் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைப்போம், என்ன வேணா பார்த்து வேலை எல்லாம் பண்ணுவோம், எதுக்குடா நம்ம குழந்தைகள் சௌகரியமா இருக்கணும். அப்ப இந்த ஜென்மால நமக்கு அந்த குழந்தைகள் எத்தனை வருஷமா தெரியும், நம்ம பெற்று அதுக்கு எத்தனை வயசாகிறோம் அத்தனை வருஷமா அந்த குழந்தை நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை யாரு என்ன நமக்கு ஒரு அடையாளமும் தெரியவே தெரியாது. அப்ப அந்த குழந்தைக்காக நாம இவ்வளவு யோசிக்கிறோம், இவ்வளவு நல்லது நம்மளால பண்ண முடியும்னா, பல கோடி வருஷமா பகவான் நம்மள தன் கர்ப்பத்துல பிரளயத்துலதான் பகவான் வைத்துக்குள்ளதான் நம்ம இருந்திருக்கோம், அப்ப எப்படி காப்பாத்துவான்? அந்த நம்பிக்கை வேணும். இந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை கண்ணன் சொன்னா சரியா இருக்கும். அதுவும் இப்பதான் ஃபெயிலியர் ஆயிடுது, ஃபெயிலியர் ஆயாச்சு. ஆனா கண்ணனே சொல்ல திரும்பி போங்கோடான்றா, ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் அதே முயற்சி, இதுதான் முக்கியம். அவன் எஃபர்ட் குறையப்படாது. ஒரு வாட்டி முயற்சி பண்ணோம் நடக்கலையா, அடுத்த வாட்டி எஃபர்ட் குறைஞ்சு போயிடும். உடனே சென்டிமெண்டல் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு, அவ முகத்தை முடிச்சேன் என்னெல்லாம் உண்டு. நம்மளுடைய எல்லா தோல்விக்கும் அடுத்தா மேல நல்லா படி போட கத்துன்னு இருக்கோம். நம்ம இத்தனை வருஷத்துல உருப்படியா பண்ணது அது ஒண்ணுதான். நான் இன்னும் ஒழுங்கா முயற்சி பண்ணணும்ன்ற தோணல இல்ல. பகவான் அந்த குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்கறான், இந்த குழந்தைகள் திரும்பவும் போறான். அழகா அங்க போய் பிராமண ஸ்திரீகள் முன்னாடி கைகூப்பிண்டு ஜோரா பகவான் சொன்னது எல்லாம் சொல்றான். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பசிக்கிறதா அப்படின்னு சொல்லும் போதே ஒவ்வொரு குழந்தைங்க இருக்க லட்டு அப்பம் எல்லாத்தையும் பார்த்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பசிக்கிறது, ரொம்ப பசிக்கிறது வைத்தது தடவை ஒவ்வொன்னா. உடனே அந்த பிராமண ஸ்திரீகள் நிறைய கிருஷ்ணலீலையை கேட்டிருக்காளா, கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா, எப்படி பார்க்க போறோம்னு தெரியல நினைச்சிட்டு இருந்தா. ஆனா பகவானே அவளுக்கு வழி காட்டினான். அவளுக்கு பார்க்கணும்னு ஆசை மட்டும்தான் இருந்தது. பிருந்தாவனத்துக்கு எப்படி போகிறது, போக முடியாது, வீட்டுல டெய்லி பிராமணர் யஜ்யம் பண்ணிட்டு இருப்பார். ஆனா பகவானே அந்த பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு அழகா பிருந்தாவனத்துல யஜ்யம் பண்ண வச்சு இந்த ஸ்திரீகள் பக்கம் தன்னுடைய மனுஷர்களை தன்னுடைய குழந்தைகளை தானே அனுப்புறான். அப்ப பகவான நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வச்சுக்கோங்களேன், மத்தெல்லாம் சுவாமியே நடத்தி கொடுப்பாங்க. அழகா உடனே அந்த மாமிகள் எல்லாரும் தூக்கல எல்லாத்தையும் எடுத்துட்டு கடகடகடன்னு கிளம்பிட்டாளாம். இந்த குழந்தைகளோட கிருஷ்ணனை பார்க்க கிளம்பிட்டான். எல்லா மாமாக்களும் போகப்படாதுன்னா சொன்னான். எல்லாம் மந்திரம் சொல்லிட்டு அப்படிலாம் மிரட்டுறா. நிறைய பேர் பார்க்கலாம், ஆத்துல உட்காந்து சகசிரநாமம் சொல்லுவா, பூஜை பண்ணுவா. அவ பெல் அடிச்சதுன்னா இங்க பூ போட்டு இருப்பா, அங்க போன் அடிக்கிறது பாரு, காலிங் பெல் அடிக்கிறது பாரு, இதுக்கு இதை விட்டுட்டு அதை பண்ணிட்டு அப்புறம் பூஜை பண்ணலாம். கடைசியில் போட்ட பூவெல்லாம் எங்கடானா டெலிபோனுக்கும் மொபைல் போனுக்கும் தான் போய் விழுந்திருக்கு. இங்க போட்ட பூவை எல்லாம் காலிங் பெல்ல தான் எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருப்பா. நீங்க ரெண்டு நிமிஷம் அழகா பூஜை பண்ண முடியுமா? ரெண்டு நிமிஷம் ஆசையோட பண்ணுங்க. ரெண்டு மணி நேரம் உக்காருன்னு உட்காந்துட்டு வீட்டுல இருக்க எப்படாப்பா பூஜை பண்ணி எழுந்துப்பான்னு டென்ஷன் ஆக்கிடாதீங்க. பூஜைன்றது ஒரு அனுபவம், அதை வந்து இப்படி டென்ஷன் ஆக்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டு மணி நேரம் டிவி பார்க்கல, நீங்க பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கணும், உங்களை மறந்து, அது போல உங்களை மறந்து பண்றது தான் பூஜை. இது ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. கழுத்துல கத்தி வச்சு பூஜை பண்ணணும்னு யாரும் சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் பூஜை பண்ண முடியுமா? ஆசையோட பண்ணுங்க. இன்னைக்காவது ஒரு மணி நேரம் பூஜை பண்ண முடியுமா? ஆசையோட, ஆசையோட, அவ்வளவுதான். பூஜை பண்றது இருக்குன்னா பகவானோட நம்ம ஏகாந்தமா டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவ்வளவுதான். பர்சனல் டைம் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட், அவ்வளவுதான் பர்சனல் டைம். இதுல இருந்து அடுத்த நாளுக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் போயிடுதுன்னா அந்த பர்சனல் டைம்ல வந்து சரியில்லையே. பர்சனல் டைம், நாமும் நம் பகவான், நாம நம்முடைய ஆசையினால பகவானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம், பகவானுக்கு குளிப்பாட்டுறோம், பகவானுக்கு அழகா வஸ்திரம் மாத்துறோம், பகவானுக்கு பூஜை பண்றோம், பகவானுக்கு அலங்காரம் பண்றோம். ஸோ நம்ம பகவான் என்ஜாய் பண்றோம், பகவான் நம்மளை என்ஜாய் பண்றோம், அதுக்காக தான் பூஜை. இது கம்பல்சன்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்து பெரியவாள்லாம் பார்க்கலாம், அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஜாலியா பூஜை பண்ணுவோம், அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா தே ஆர் என்ஜாயிங் தேர் ஓன் காட், அவரோட டைம். நானும் என் பகவானும் சௌக்கியமா பன்றிபுரத்தெல்லாம் பார்க்கலாம், அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவான். பார்த்து பார்த்து ராத்திரி 11:30 ஆரத்திக்கு 11 மணிலேருந்து அலங்காரம் பண்ணுவா பாண்டரங்கனுக்கு. நமக்கே தோணும் சீக்கிரம் முடிச்சு தூங்கலாமோன்னு, ரொம்ப ரசிச்சு பண்ணுவார். ரசிக்கிறதுக்கு தான் பக்தி, பகவத் விஷயம் எல்லாம் ரசிக்கிறதுக்காக. இது கம்பல்ஷன் இல்லை. பண்ணும்பொழுது ஒரு ஆனந்தம், நம்ம அனுபவிச்சு பண்ணும்போது பரம சுகம். அவள்லாம் ஆசைப்பட்டிருந்ததா இல்லையா, அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி அழகா அந்த ஸ்திரீகள்லாம் கிளம்புறா. மாமாக்கள் விடமாட்டேன்னுட்டா, ஒரு மாமா ஒரு மாமி இறுக்கி கையை பிடிச்சுட்டா, விடமாட்டேன்னு. இந்த மாமி பார்த்தா, அச்சோ நான் கிருஷ்ணனை பார்க்காம இருப்பேனா? கிருஷ்ணனுடைய கதையை நிறைய கேட்டிருக்கேனே, அவருக்கு என் உடம்பு அங்க போப்படாதான, சரி உடம்பு அவர் வச்சுக்கிட்டோம்னு சொல்லி அப்படியே கீழே விழுந்தா உயிர் போயிடுத்து. கிருஷ்ணனை போய் அடைஞ்சுட்டாள் அவள். தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, ஒரு க்ஷணத்துல சரித்தை விட்டு கிருஷ்ணன் அடைஞ்சுட்டாள். இத்தனை மாமிகளும் கிருஷ்ணனை பார்க்க ஓடினார்கள். பத்த விலோச்சம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர், பத்த அப்படின்னா வேக வச்ச அண்ணன். இன்னைக்கும் பிருந்தாவனத்துல அந்த இடம் இருக்கு. ஆண்டா சொல்ற பத்த விலோச்சனத்து என்னை உயிர்த்திடும், என்னை கொண்டு போய் அந்த பத்த விலோச்சனம். பகவான் வேர்த்து பசித்து வயிறு இழைத்து அப்படின்னு, பகவானுக்கு வேர்த்து பசிச்சு சாப்பாடு எப்படாப்பா கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தான். நெடுநோக்கு கொள்ளும், நெடுநோக்கு பார்த்துட்டான், வரலையே வரலையே வரலையேன்னு. இந்த ஸ்திரீகள்லாம் வரும்பொழுது பகவான் ஆச்சரியமா தன்னுடைய ஃப்ரெண்டோட தோல் மேல கைய போட்டுண்டு அழகா ஒரு தாமரையை வச்சுட்டு இடதுகள் அப்படி வலதுகள் இப்படி சுத்திண்டு ஜம்னு ஆச்சரியமாக காட்சி கொடுத்தானாம் இந்த விப்ர பத்னிகளுக்கு. அப்ப அவன் அடையணும்னு ஒரு ஆசை இருந்தா போதும், அவனை பாக்கிறதுக்கான எல்லா வழியையும் கண்ணன் பண்ணி கொடுத்தான். அதனால நீங்க பாட்டு தைரியமா ஆசைப்படுங்க, உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா? ஒரு தகுதியுமே வேண்டாம், பகவானை பாக்குறதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா? குழந்தை போய் அப்பா மடியில உட்காரத்துக்கு ஏதாவது தகுதி வேணுமா? அதுக்கு நல்லா படிச்சிருக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னோட அப்பா மடி, நான் போய் உட்காடுறேன். குழந்தை போய் அப்பாவை கொஞ்சத்துக்கு ஏதாவது தகுதி வேணுமா? அம்மாவிடத்துல கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும், அம்மா பசிக்கிறதுன்னு கேட்கறதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா? ஒரு தகுதி என்னடா பசின்னு ஒரு தகுதி வேணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி கிருஷ்ணா இதை குடுறா, கிருஷ்ணா என் கூட விளையாடுறா, கிருஷ்ணான்னு அவன் அனுபவிக்கணும் அப்படின்னா, சின்ன குழந்தையா இருந்தாலும் பகவான் வருவான், கிழவனானாலும் பகவான் வருவான், பணக்காரனா இருந்தாலும் பகவான் வருவான், ஏழையா இருந்தாலும் பகவான் வருவான். பகவான் இவா வேண்டியவா வேண்டாதவான் கிடையாது, எல்லாரும் அவனுக்கு பிடிச்சவர்கள் தான். அவ்வளவு சிரேஷ்டம் பகவான். அப்படி அந்த பிராமண ஸ்திரீகளுக்கும் அனுகிரகம் பண்ணான், கோப்ப குழந்தைகளோட விளையாடினான், இத்தனையும் பண்ணக்கூடியவன் கிருஷ்ணன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலையும் இந்த பகவான் நம்ம கூட இருக்கான். அன்னைக்கு பண்ண அத்தனை லீலைகளும் இன்னைக்கும் பல பேர் வாழ்க்கையில பகவான் பண்ணிட்டு இருக்கான். கண்ணனை பார்க்கணும்னு ஒரு ஆசை மட்டும் உங்களுக்கு இருந்துருத்தனா போதும், அப்பதெல்லாம் தானா நடக்கும், அவனை பார்க்கறது எல்லாம் நடக்கும். சிம்பிள், விரும்ப கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிண்டு கடமைகளை பண்ணிண்டு, கிருஷ்ணா நான் அவனை பார்க்கணும்டா, கிருஷ்ணா என் கூட விளையாடுறா, கிருஷ்ணா என் கூட பேசுடா, சும்மா ஒரு ஃப்ரெண்டு, நிஜமாவே தி அன்னோன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவா, அவிஜ்ஞாத சகா, பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெல்விஷர் கிருஷ்ணன் தான். பகவானே சொல்றான் சுகிருத் அப்படின்றான் கீதையில, உடைய சுகிருத் நான் தாண்டா, உனக்கு எஜமானன் நான் தாண்டா, உனக்கு எல்லாமே நான் தான் அப்படின்றான் கண்ணன். அந்த கிருஷ்ணனிடத்துல நம்பிக்கையும் ஆசையும் வச்சு அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அது ஒரு தனி சுகம், சொல்லி மாளாது. கண்ணனை பார்க்க முடியுமா, கிருஷ்ணனை பார்க்க முடியுமா? சத்தியமா பார்க்கலாம், எல்லாராலையும் பார்க்க முடியும். ஜாதி முக்கியம் இல்லை, குலம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம் இல்லை. அவனை பார்க்கணும்னு ஆசை, படிப்பு மற்ற எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு. நன்னா படிக்கணும், அப்பா அம்மா சொல்றத கேட்கணும், எந்தெந்த இடத்த எப்படி நடத்தணும் எல்லாம் நடந்துக்கணும். பக்தி கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்கு அவனை பார்க்கணும்ன்ற ஆசை இருந்தால் சத்தியமா பார்க்கலாம். நாமதேவர் அனுபவிச்சிருக்கார் பாண்டரங்கனை. அழகா எத்தனையோ குழந்தைகள் நாமதேவர்லாம் 5 வயசுல பாண்டங்களோட பேசி ஆடி விளையாடி இருக்கார். எல்லாராலையும் முடியும். அதுக்கு விடாம கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தா போதும், சொல்லிட்டு நம்ம கடமைகளை பண்ணா போதும். ஒரு சின்ன கிராமம் இருந்தது, அந்த கிராமத்துல டெய்லி எல்லாரும் அழகா ஒரு கோவில்ல கிருஷ்ண பஜனை எல்லாம் பண்ணுவார்கள். டெய்லி உட்காந்து ஒரு யங்ஸ்டர் இருந்தான், அவனுக்கு இந்த பஜனை இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், சும்மா எல்லாம் உட்காந்து வைத்தியகாரமா பண்ணிட்டு இருக்கான்னு அபிப்பிராயம். ஒரு நாள் பஜனை நடக்கும்பொழுது அந்த இள வயசு பையன் வந்தான், ஒரு 20-25 வயசு இருக்கும், வந்தான் சத்தம் போடா, சும்மா அந்த மாதிரி பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்க, வேஸ்ட் ஆஃப் டைம், உங்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா உட்காந்து நம்ம கிருஷ்ணா 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 சொல்லிட்டு இருக்க, என்ன கிடைக்க போறது கிருஷ்ணான்னு சொன்னான். அப்படின்னா வயசானவர் ஒருத்தர் இருந்தா கிருஷ்ணான்னு சொன்னா எல்லாம் கிடைக்கும்பா, பகவான் பார்த்து பார்த்து அழகா எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பான்பா அப்படின்னு அவன் சொன்னா. சிரிச்சான், எல்லாம் பகவான் நடத்தி கொடுப்பாரா, நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாமே அப்படின்னு அவர் சிரிச்சாரப்பா. பகவான் அழகா சூரியனை கொடுத்திருக்கான், மழையை கொடுத்திருக்கான், பூமிய கொடுத்திருக்கான், விதைய கொடுத்திருக்கான், ஆனா உழுது விதைக்கிறது பயிரிடுறது எல்லாம் மனுஷன் பண்ணணும். இப்ப ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின்ல ஏறினா ட்ரெயின் அழகா எந்த ஜங்ஷனோ கொண்டு போய் விடும். இந்த ட்ரெயின்ல ஏற வேலை நம்ம தானே பண்ணணும், டிக்கெட் வாங்குற வேலை நம்ம தானே பண்ணணும். சரி, ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா மிஷினும் இருக்கு, ஆனா அந்த மிஷினுக்கு வேண்டிய எல்லாத்துக்கும் நம்ம கூட பண்ண வேண்டியதானே இருக்கு. மனுஷ முயற்சின்றது வாழ்க்கையில ரொம்ப அவசியம். முயற்சி இல்லாம எதுவுமே கிடையாது, முயற்சி பண்ணித்தான் ஆகணும். டிஸ்னிலேண்ட் போகணும் அப்படின்னா போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாதான், டிஸ்னிலேண்ட் அங்கேயே தான் இருக்கும். அங்க போய் விளையாடணும் எல்லாம் பண்ணணும்னா நமக்கு அந்த முயற்சி வேணும் இல்லையா? முயற்சி இல்லாம உலகத்து எதுவுமே கிடையாது. ஸ்கூல்ல புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா, படிச்சாதானே நம்ம தானே படிக்கணும், புக்கா தானா படிக்கும், புக்கையே தானா மண்டக்குள்ள வந்து இறங்குமா? ஒண்ணு இறங்காது, நம்முடைய முயற்சி. அப்ப அந்த பெரியவர் சொன்னார், எல்லா முயற்சியும் நம்ம பண்ணணும்பா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா அழகா நல்ல வழிகள் கிடைக்கும், மைண்ட் சமாதானமா இருக்கும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் தைரியமா இருக்க முடியும், நம்பிக்கையா இருக்க முடியும் எல்லாம் சொன்னா. அவன் சொன்னா அதெல்லாம் அடுத்த விஷயம், கிருஷ்ணான்னு சொன்னா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு அவர் சொன்னார். சத்தியமா கிடைக்கும் அப்படின்னு உடனே அவன் சிரிச்சான். சரி, நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், கிருஷ்ணான்னு சொன்னா என்னமோ கிடைக்கும், சாப்பாடு எனக்கு கிடைக்கட்டும், 2 நாள் நான் 3 நாள் நான் சொல்லுவேன் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நான் சொல்றேன் பிட்டு வச்சுக்கலாம், 3 நாள் நான் விடாம கிருஷ்ணான்னு சொல்றேன், சாப்பாடு கிடைச்சதோ நானும் உங்களோட வந்து உட்காந்து கிருஷ்ணான்னு ஜெபிப்பேன், கிடைக்கலையோ இனிமேல் ஊர்ல யாரும் பஜனை பண்ணப்படாது அப்படின்னு விட்டான். பெரியவரும் சரின்னுட்டார். உடனே அழகா வீட்டுக்கு போனான், அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியூர் போறேன்னு சொல்லி போனான். நேரம் ஒரு காட்டுல போய் உக்காந்துட்டான், காட்டுல யாரும் வரமாட்டாளே, வீட்டுல என்ன சாப்பாடெல்லாம் கிடைக்கும், அப்ப போய் கிருஷ்ணான்னு சொல்லி அம்மா சாப்பிடறான்னு சொல்லிட்டா அது இல்லையே, டெஸ்ட் பண்ணி பாக்கணும். உமாச்சு கண்ணை குத்தவே குத்தாது, நீங்க என்ன வேணா டெஸ்ட் சுவாமிய பண்ணி பாக்கலாம். உடனே காட்டுல உக்காந்துட்டு இருந்தான். அந்த காட்டுலயும் நிறைய பேர் இந்த கிராமத்திலயும் அந்த கிராமத்துக்கு போறவாள்லாம் இருப்பா இல்லையா, அவன் பார்த்தான் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல நான் உட்காரணும், நான் கிருஷ்ணான்னு சொல்லணும், அங்க யாரும் சாப்பாடு பண்ணக்கூடாது, நான் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, ஆனா எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், அப்ப கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தையை நான் ஒத்துப்பேன், அந்த நாமத்தை ஒத்துப்பேன் தீர்மானம் பண்ணிட்டான். அழகா ஒரு மரத்து மேல போய் ஏறி உக்காந்துட்டான் இவன், கிருஷ்ணா கிருஷ்ணா துளி கூட நம்பிக்கை இல்லை. அவன் நினைச்சா 3 நாள் நான் சொல்ல போறேன், சத்தியமா ஒண்ணும் நடக்க போறது கிடையாது, ஊர்ல போய் இனிமேல் யாரும் பஜனை பண்ணப்படாதுன்னு சொல்லிடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டான். மரத்து மேல உட்காந்தான், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபிச்சான். ஒரு 4 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு, ஹோல் டே முடிஞ்சாச்சு, நைட் ஆரம்பிச்சிருக்கோம், சந்தோஷம். 12 மணி நேரம் கிருஷ்ணா சொன்ன, ஒன்னும் கிடைக்கல. அப்பாடா இன்னொரு 2.5 நாள் பாக்கலாம். அதே மாதிரி ராத்திரி முழுக்க ஜபிச்சான். அவனுக்கு ஜபம் சத்தையெல்லாம் ஒண்ணு வெறுமை கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, அவ்வளவுதான். ஜோரா அவன் பாட்டுக்கு ஜபிச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் முழுக்க ஆயாச்சு, ஒண்ணுமே கிடைக்கல. அடுத்த நாள் அதே மாதிரி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தான், ஒண்ணுமே கிடைக்கல. அவனுக்கு ஒரே குஷி, நான் கண்டுபிடிச்சுட்டேன் கிருஷ்ணா சொல்றது வேஸ்ட், ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டான். 2nd நாளும் முடிஞ்சாச்சு, 48 மணி நேரம் கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கான், ஒண்ணுமே நடக்கல. 3rd நாள் ஆயாச்சு, மத்தியானம் ஆயாச்சு. அவன் பார்த்தான் இன்னைக்கு ஒரு ராத்திரி முடிஞ்சுடுத்துனா நாளை காத்தால ஊர்ல போய் சொல்லலாம், இதெல்லாம் பொய், ஏமாத்து, யாரும் கிருஷ்ணா சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்லலாம் தீர்மானம் பண்ணிட்டான். அழகா ஆச்சரியமா போனா மரத்து மேல உட்கார்ந்துருக்க, மனசுக்குள்ள இவ்வளவு யோசனை. 3rd நாள் மத்தியானம் ஆயாச்சு, சாயங்காலம் சமயம். அவன் பாட்டுக்கு மரத்து மேல உட்கார்ந்துருக்கான், என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு தெரியாது. அப்ப ஆச்சரியமா 2 ஃப்ரெண்ட்ஸ், அவ ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறவா. அழகா பார்த்தா ரொம்ப தூரம் நடந்து களப்பா இருந்ததுனால ஒரு மரத்துக்கீழே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்தா. அழகா பொட்டத்தெல்லாம் பிரிச்சா, ஒருத்தன் இட்லி கொண்டு வந்தான், ஒருத்தன் அழகா புளியோதரையை கொண்டு வந்தான். சீக்கிரம் முடிச்சுடுறேன், கவலைப்படாதீங்க, பசிக்கிறது எல்லாருக்கும், எனக்கும் சேர்த்துதான் பசிக்கிறது. அப்ப அழகா புளியோதரைய பிரிச்சான், இட்லிய பிரிச்சான், ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடும்போது திடீர்னு ஏதோ சாப்பிட ஆரம்பிக்க போறா, அதுக்குள்ள ஏதோ குதிரைகள்லாம் வர சப்தம் கேட்டது, பயந்து போயிட்டான். ஆனா அந்த காட்டுக்குள்ள கொள்ளக்காரர்கள் உண்டு, யாராவது வெளியில மாட்டினானா அவர்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவளை கொண்டு போட்டுடுவான். உடனே அவ பார்த்தா கிடுகிடுன்னு அவ மூட்டை முடிச்சு எடுத்துட்டு கிடுகிடுன்னு ஓடிட்டான். அவ ஓடி ஆச்சு, இந்த உயிர் பயத்துல அவ சாப்பாட வித்துட்டு ஓடி போயிட்டான். சாப்பாடு திறந்தபடி இருக்கு. அதுக்குள்ள அந்த கொள்ள கூட்டக்கார வந்தா அங்க உட்காந்தா, அழகா சரி எல்லாத்தையும் பிரிக்கலாம் அப்படின்னு, அவன் கொள்ளை அடிச்சுட்டு பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் பார்த்தான், சாப்பாடு ஆஹா ஜோர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு சாப்பாடு, நல்ல பசின்னு சாப்பிட போனான். உடனே ஒருத்தன் கைய பிடிச்சான், கண்டா புத்தி இருக்காடா, இது காடு, இந்த காட்டுக்குள்ள சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வீடா இருந்தாலும் சாப்பாடு இருந்தா நியாயம், யாரோ நம்மள கொலை பண்றதுக்காக இந்த சாப்பாடுல விஷம் கலந்துட்டு எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கா, அதனால சாப்பாடு இங்க இருக்குன்னு பயந்து போயிட்டா. உடனே எல்லாரும் தேடுறா, கிடைக்கல. கடைசியில மரம் மரமா ஏறி தேடினா, இந்த எந்த மரத்துக்கீழே சாப்பாடு இருக்கோ அந்த மரத்துக்கு மேலே உட்காந்துட்டு கண்ணை மூடி கிருஷ்ணா 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 தனியா சிரிச்சுட்டு வேற சொல்லிட்டு இருக்கான். அவன் நினைச்சா 2.5 நாள் ஆயாச்சு, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, இன்னும் 1 நாள் முடிச்சாச்சுன்னா நாளைக்கு போய் ஊர்ல பஜனை எடுத்தேன் பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு கிருஷ்ணா 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 சிரிச்சுட்டு இருக்கான். இந்த மரத்துல ஏறி பார்த்தவாளும் கோபம், சாப்பாடையும் வச்சுட்டு விஷத்தையும் கலந்து வச்சுட்டு மேல உட்காந்து சிரிச்சுட்டா இருக்க பையன் அடிச்சு கீழே இறக்கினான். இறக்கிட்டு ஏண்டாண்ட சாப்பாடு நீதாண்டா வச்சா, விஷம் கலந்து வச்சா, எந்த ஊரு காரம் எல்லாம் கேட்டான். அப்படியே திருடு முழிச்சான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே புரியல அவனுக்கு. அப்ப என்ன ஏதுன்னு கேட்டா அவன் சொன்னான், இந்த மாதிரி எங்க ஊர்ல எல்லா கதையும் சொன்னான். உடனே அவ சிரிச்ச, ஏண்டா கதை சொன்னாலும் நியாயமா சொல்ல வேண்டாமா, நம்புற மாதிரி சொல்ல வேண்டாமா, இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்பியா ஆடா அப்படின்னு ஒருத்தன் ஓங்கி அறைய வந்த ஒருத்தன், அடிக்காதரா என்னடா சொன்ன நீ சொல்லு அப்படின்னா, இல்ல கிருஷ்ணான்னு சொன்னா எல்லாம் கிடைக்கும்னா, நான் 3 நாளா கிருஷ்ணா சொன்ன பந்தயம் வச்சிருந்தேன், 2.5 நாள் ஆயாச்சு, இன்னைக்கு 1 ராத்திரி ஆயிடுது அப்படின்னா நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னா. உடனே அந்த கொள்ள கூட்ட தலைவன் தலைமுடி பிடிச்சு உள்ளுக்கு உளுக்கினான், என்னடா பொய்யா பேசுற, 2.5 நாளா சாப்பிடாம எப்படா இருந்தாய் அப்படின்னா. அப்பதான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது, 2.5 நாளா சாப்பிடணுன்ற நினைவு கூட அவனுக்கு இல்ல. உடனே அழ ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு ஒன்னும் புரியல, நமக்கு 2 நாளா பெருமை கிருஷ்ணான் தான் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு சாப்பிடணும்ன்ற ஒரு தோணல் இல்லையே. இன்னொருத்தன் கேட்டாங்க, உடம்பு களைச்சு போகலையாடா, இந்த காட்டுல நாங்களே தனியா இருக்க மாட்டோம், எங்களுக்கே பயம் உண்டு, விஷ ஜந்துக்கள் உண்டு, பாம்பு உண்டு, புலி உண்டு, சிங்கம் உண்டு, என்னடா கிண்டலா பண்ற அப்படின்னு. அப்பதான் அவனு யோசிச்சா, 2.5 நாளா அவனுக்கு தனியா இருக்கோன்ற பயம் கூட இல்லை, நான் தனியா இருக்கேன்னு எனக்கு ஆயிடுமேன்ற அந்த கவலை கூட அவனுக்கு இல்லை. ஒவ்வொருத்தனும் கேட்ட அவர்தான் சொன்னா, இதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, இவன் உண்மையை ஒத்துக்க போறது இல்ல, பெஷாம இந்த சாப்பாடை இவனையே சாப்பிட சொல்லுவோம், அப்ப தானா உண்மை வரும்னுட்டான். கேட்டவன ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான், ஏன்னா இவன் நம்பிக்கை இல்லாம சொத்தை இல்லாம வெறுமை கிருஷ்ணான்னு 2 நாள் சொன்னதுக்கே இவன் சாப்பாடு ஒரு பிரயத்தனம் இல்ல, ஆனா சாப்பாடு கொடுக்கணும்னு ஒருத்தன் சொல்லிட்டான். ஒருத்தன் சாப்பிடறா அப்படின்னா, இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விட்டான். அப்பயும் பார்த்தான், சாப்பிட மாட்டேன், என்ன பண்றா பாக்கலாம் அப்படின்னு நினைச்சான். உடனே ஒருத்தன் சொன்னான், புடுறா அவனு அப்படின்னு. ரெண்டு பேரும் ரெண்டு கைய பிடிச்சிருந்தா, ஒருத்தன் வாய திறந்தான் இவன் வாய, இன்னொருத்தன் சாப்பாடை உருட்டி அவன் வாயில போட்டான், போட்டு வாய தலையை முட்டி தலையை ஒரு தட்டு தட்டினான், தானா மென்னு முழுங்கினான். அப்ப ஒத்துண்டான், கிருஷ்ணநாம சத்தியம், நம்பிக்கை இல்லாம ஸ்ரத்த இல்லாமல் பகவான் போய் கிருஷ்ணா சொன்னா ஒண்ணு நடக்காதுன்னு இவ்வளவு தூரம் அவநம்பிக்கையோட சொன்னதுக்கே தெய்வம் எனக்கு ரெண்டரை நாள் பசி இல்லாம பயப்படாம இவ்வளவு நம்பிக்கையோட என்னை வாழ வச்சிருக்கு, இப்ப சாப்பாடு எனக்கு வாயில ஊட்டி விடுறது, எல்லாத்தையும் வாயில ஊட்டி விட்டா. அப்பா அம்மா கூட அவனுக்கு அப்படி ஊட்டி விடல, நன்ன நடுவில் விக்கிறது, அப்ப தண்ணியை வேற கொடுத்து ஃபுல்லாத்தையும் அவனை சாப்பிட வச்சா, சாப்பிட்டுட்டா இல்ல இனிமேல் நீயா போ அவ்வளவுதான், வருஷம் கலந்த சாப்பாடு எங்களுக்கு வச்சல போடா அப்படின்னு அவனை துரத்தி வேற விட்ட. அழுதுண்டே வந்தான் கோவிலுக்கு, காட்டிலேருந்து ஓடி வந்து அந்த பெரியவர் காலில் விழுந்தான். எடா ஆச்சு அப்படின்னா, சத்தியம் கிருஷ்ணா கிருஷ்ணா நான் சொல்றது சத்தியம், எனக்கு புரிஞ்சுடுத்து, இவ்வளவு நாள் இதனுடைய விலை தெரியாம இருந்தேன், பலம் தெரியாம இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன், கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு பலம் இருக்கு, அந்த நாமஜபம் சத்தியம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான். இந்த பெரியவனை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார், பகவான நீ புரிஞ்சுட்டியப்பா இது போதும் அப்படின்னு. அப்ப நீங்க சும்மா பரீட்சார்த்தமா கூட கிருஷ்ணான்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா நல்ல மாற்றங்கள் சத்தியமா உங்க மனசுல உண்டாகும். ஏதான பிரச்சனையா, கிருஷ்ணா கிருஷ்ணா விரும்ப ஜபிச்சு பாருங்க, யூ கெட் த ஆன்சர், யூ கெட் த சொல்யூஷன், சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு அழகு பகவான் கூடவே இருக்கான், உங்களை தனியா விடல, எப்பொழுதும் நம்ம கூடவே நமக்குள்ளேயே பகவான் இருக்கான். அதனால விடாம கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வாங்கும், யசோத அனுபவிச்சா மாதிரி, அந்த மாட்டுக்கார குழந்தைகள் அனுபவிச்சா மாதிரி, அந்த விப்ரபத்னிகள் அனுபவிச்சா மாதிரி, இவன் நம்பிக்கையே இல்லாதவன் பகவானுடைய நாமத்தையும் பகவான் அனுபவிச்சா மாதிரி உங்களாலையும் அனுபவிக்க முடியும். இதுக்கு வரணும் ஸ்பெஷலா நீங்க பண்ண வேண்டாம், காத்தால ஒரு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன் சாயங்காலம், அப்படி இல்லை. நீங்க நடக்கும்போது பல் தேய்க்கும்போது மூச்சு காத்து விடுறோம், எந்த வேலை பண்ணாலும் மூச்சு காத்து இழுத்து விடுறோம் இல்லையா, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவுட். இது கம்பல்ஷனே கிடையாது, நம்ம இந்துசியத்துல கம்பல்ஷனும் கிடையாது, கன்வர்ஷனும் கிடையாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. விடாம பகவானுடைய நாமத்தை சொல்லிண்டு நீங்க பாட்டுக்கு இருந்து உங்க வேலையை பார்த்துட்டே வாங்க, சத்தியமா நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில உண்டாகும். பகவான் கூட இருக்கான், வீண் போகாது, கிருஷ்ணநாமம் வீண் போகவே போகாது. நம்ம வாயிலேந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலம் உண்டு. அது பகவன் நாமத்தை சொன்னா அந்த பகவன் நாமம் உங்களை காப்பாத்தும், உங்க குழந்தைகளை காப்பாத்தும், குடும்பத்தை காப்பாத்தும், வம்சத்தையே காப்பாற்றும். ட்ரை பண்ணி பாருங்க. கிருஷ்ணலீலா ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியமான சில சில விஷயங்கள் நான் சொன்னேன், சொல்ற நிறைய ஆசை இருக்கு, இன்னொரு சேர்த்து வச்சு அனுபவிப்போம். குழந்தைகளுக்காகவும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தது, அந்த குழந்தைகளுக்காகவும் எல்லாம் சேர்த்து இந்த கிருஷ்ணனில் நிஜமாவே இன்னைக்கு கிருஷ்ண கிருஷ்ணான்னு நான் ஒன்றும் பிளான் பண்ணவே இல்லை, பகவான் என்ன சொல்ல வச்சானோ அதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே தெரியாது, பகவான் மேல நம்பிக்கை வைக்கணும், பகவானோட ஜஸ்ட் என்ஜாயும், கிருஷ்ணனை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க கிருஷ்ணன், உங்க மொபைல் போன் அவ்வளவு என்ஜாய் பண்றது, உங்க ஏசி அவ்வளவு என்ஜாய் பண்றது, நம்மளுடைய அந்த படுக்க தலகாணி போர்வையெல்லாம் இருக்கும், அடுத்த வாரம் அந்த படுக்கவே முடியாது, அது எவ்வளவு என்ஜாய் பண்றோம், நம்முடைய செருப்பை எவ்வளவு என்ஜாய் பண்றோம், எத்தனை விஷயங்கள் என்னுடையதுன்னு ஒரு உரிமை இருக்கு, அதே உரிமை பகவான் எடுத்து, வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாம், என் பகவான் அப்படின்னு அந்த உரிமையோட நீங்க பாட்டுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபிச்சண்டு பெருசா வேற எதுவுமே மைண்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, மைண்ட் எங்கேயாவது ஓடட்டும், அது மைண்ட் அப்படிதான், நீங்க பாட்டு கிருஷ்ணான்னு சொல்லிண்டே உங்க வேலையை பண்ணிட்டு வாங்கும், தானாகவே மனசும் வாழ்க்கையும் ஜோரா நடக்கும். இப்ப இத்தனை குழந்தைகள் சத்தம் போடணும், சமத்தா உட்காந்து கேட்டாலும் பெருசா இரிட்டேட் ஆகலன்னு இதேதான். அப்ப மனசை கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தா சுத்தி வர எது நடந்தாலும் உங்களை பாதிக்கலன்னு தெரியறது, அதுக்காக இத்தனை குழந்தை பகவான் மாத்தி மாத்தி அதை விட்டுட்டு இருக்கான். இவ்வளவு இல்லாட்டி சாதாரணமா இவ்வளவு இரிட்டேட் ஆகும், ஓ அப்படிங்க ஜும் ஜும் இவ்வளவு சத்தம், இவ்வளவுக்கு நடுவலையும் இந்த கிருஷ்ணன் உங்க மனசு அப்படியே இழுக்கிறான் இல்லையா, இவ்வளவுதான். மனச பகவான் கிட்ட கொடுத்துட்டேன்னா எதுவுமே நம்மள தொந்தரவு பண்ணார், இரிட்டேஷன் எல்லாம் வெள்ளேந்து இல்லை, எல்லாம் உள்ளேந்துதான், கன்ஃபியூஷன் எல்லாம் வெள்ளேந்து இல்லை, எல்லாம் உள்ளேந்துதான், பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ற விதம் தான் பிரச்சனை. பிரச்சனைகள் பிரச்சனையே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஆட்டிடியூட். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஆர் ஹேண்டிலிங் இட். அவ்வளவுதான். ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் அட் ஆல் ப்ராப்ளம்ஸ், ஆல் அபவுட் ஹேண்டிலிங். ஆட்டிடியூட் சொல்லுவா இல்லையா. சோ நாம தான் மாறணும். நம்ம மாறத்துக்காகத்தான் கிருஷ்ண நாமஜபம் அது எல்லாத்தையும் அழகா நடத்தி கொடுக்கும். ராதே கிருஷ்ண,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதலுக்கு ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி ஜெய். ஜெய் போலோ யமுனா மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.